அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க. அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்துருபால் விளங்க. வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய உருவங்களையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் தஞ்சாவூர் தேவுத்திரு தம்பையா ஐயா அவர்கள் நம்முடன் கலந்து கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, தற்போது கோபி ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி நிகழ்வை தொடங்குவார்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. 6ஆம் திருமுறை பதிவிளக்கம் என்ற தலைப்பில் இருந்து ஒரு சில பதிகள். அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால், அமர்ந்த சக்தி மாறவர்கள் அனைவருக்கும் அவரால், பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும், பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும், பதங்கள் அனைத்தினுக்கும், இகரமுறும் உயிர் எவைக்கும், கருவிகள் அங்கு எவைக்கும், எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும், முத்தி எவைக்கும், சிகரமுதல் சித்தி வகை எவைக்கும், ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். வண்ணமிகு பூதவெளி பகுதிவெளி முதலா வகுக்கும்படி வெளிகளெல்லாம் வயங்கு வெளியாகி, எண்ணமுறு மாமௌன வெளியாகி, அதன்மேல் இசைத்த பறவெளியாகி, இயல் உபய வெளியாய், அன்னுறு சிற்பற வெளியாய், தற்பரமாம் வெளியாய், அமர்ந்த பெருவெளியாய், அருளின்ப வெளியாய், தின்னமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டு மானார், உருவு மலார் அருவு மலார் உருவரு ஆனார், அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார், யாவும் ஒன்றுரு தாமாகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் ஒன்றை கண்டீர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா.
ஐயா வணக்கம். ஐயா
ஐயா வணக்கம் ஐயா. இன்று நம்மிடையே
நீங்க பிரேயர்ல ஆரம்பிங்க.
சரிங்க ஐயா. நம்முடைய தயவு திரு பா தம்பையா ஐயா அவர்கள் இன்று நம்முடன் பக்ஷபேதம் மும்மலபேதம் மற்றும் சிருஷ்டி என்ற தலைப்பில் தங்களுடைய சொற்பொழிவை ஆற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வந்தனம், வணக்கம்.
வந்தனம் ஐயா.
நம்முடைய தம்பையா ஐயா அவர்கள் இன்று மீண்டும் ஒரு சிறந்த ஒரு தலைப்பை எடுத்து நம்மிடையே பேச உள்ளார்கள். இது போன்ற தலைப்புகள் மிகவும் புதிதானவை, ஏனென்றால் அனைவரும் இந்த தலைப்புகளில் பேசுவதில்லை. இருந்தாலும் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை பேசி அவர் மூலமாக நாம் சன்மார்க்க உண்மைகளை அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, நம்மிடையே நம்முள் ஒருவராக நம்மளுக்கு நம் அனைவருக்கும் ஒரு ஒரு ஆசானாக இருந்து நம் அனைவருக்கும் பல சன்மார்க்க உண்மைகளை விளக்கமாக அளித்து வருகிறார்கள். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக என்று கூறி பேச வருமாறு அழைக்கின்றோம். ஐயா
நன்றி ஐயா, நன்றி ஐயா. மெய்யன்பர்களே, வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சன்மார்க்க சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை வணங்குகின்றேன். ஒரே ஒரு திருமந்திரத்தை உங்களிடம் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். அருட்கண்ணினார்க்கு அரும்பொருள் தோன்றும், அருட்கண்ணில்லார்க்கு அரும்பொருள் தோன்றா. அருட்கண் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே, இருட்கண்ணினார்க்கு சூரியனும் தோன்றாது, தெருள் கண்ணினோர்க்கு எங்கும் சீரொளி ஆமே. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானுடைய திருவருளை யாரெல்லாம் சிந்திக்கின்றோமோ அவர்களுக்கு இந்த பாடலும் இதனுடைய பொருளும் விளங்கும். அருட்கண் திறந்து கொள்ளும், குருவனுடைய திருவடிகளை யார் ஒருவர் சென்னிமிசை வைத்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அருட்கண் திறக்கும் என்பது உரைநடை பகுதியிலே உள்ள ஒரு ரகசியம். ஆசானுடைய அனுகிரகத்தால் நெற்றிக்கண்ணை திறக்க பெற்றுக் கொள்வது என்பது இதனுடைய அந்தரங்க பொருள். அவ்வாறு ஆசானுடைய திருவருளை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே, திருமந்திரம் 1804 பாடல். அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே, எல்லாம் அல்ல இறைவன் நம் உள்ளத்தில் அருளால் புகுந்து கொண்டான். அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு, அருளை அறியாத மிக சாதாரணமான மனிதர்களுக்கு உள்ளத்தில் புகுந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அறிவை மூடம் மறைத்திருக்கிறது. அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு, அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம் புகுந்தான் ஆனந்தி ஆனந்தி ஆமே. எல்லாம் வல்ல இறைவன் ஆனந்தத்தை இன்பத்தை நமக்கு கொடுப்பதற்காக காத்து நிற்கின்றான். அவன் அருள் வடிவாக இந்த அந்த சராசரம் முழுதும் ஓங்கி நிற்கின்றான். அவனை யார் ஒருவர் அருளாக கண்டு இந்த உடம்பிற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் வாங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் ஆனந்தத்தை அளிக்கிறான். சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை இறைவன் அன்பர்களுக்கு அளிக்கின்றான். அது முக்கியமா சன்மார்க்க அன்பர்களுக்கு நிறைய கொடுக்கிறான். அருளில் தலை நின்று அழுந்தாதார், 1814 திருமந்திரம். யார் ஒருவர் இந்த அருளுக்குள் புகுந்து அதில் அழுந்தி அருள்மயமாக இருக்கின்றார்களோ அவர்களே ஐம்பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் மாயை கண்மும் திரோதாயி முதலிய குற்றங்களில் இருந்தெல்லாம் விடுபடுவார்கள். அவர்களே அருளின் பெருமையை அறிவார்கள். அவர்களே அருள் என்னும் பெருமைக்குள் அழுந்தி நிற்பார்கள். அவர்களே அருளில் பிறப்பார்கள். அவர்களே அருளாகி நிற்பார்கள். ஆகவே அருளை அறியாதவர்களுக்கு இன்றைய கல்வி பயன் தராது. அவ்வாறு இதுவரை அருளை பெறவில்லை என்றாலும் கூட அருள் ஒன்று என்று அருள் எங்கும் நிறைந்திருக்கிறது. அருள் உயிருக்கு உயிராக இருக்கிறது. அது எல்லோருடைய உடம்பிலும் பொருந்தி இருக்கிறது, உயிரிலும் பொருந்தி இருக்கிறது. அத்தகைய அருள் சக்தியை யார் ஒருவர் உள்நோக்கிய பார்வையால் அகத்தில் காணுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் கண்ணில் தோன்றும், அருட்கண்ணினார்க்கு அரும்பொருள் தோன்றும் திருமந்திரம். அப்படி அந்த அருளே சகலமும் ஆய பௌதிகம், எல்லாமல்ல இறைவன் இந்த பௌதிக உடம்பிலும் புகுந்து தன்னுடைய அருளை பதித்துக் கொண்டிருக்கின்றான். உயிருக்கு உயிராக அவன் பதித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அருள் நம்முடைய ஆன்மாவை விட்டு ஒரு கணப்பொழுதும் பிரிவதில்லை. என்றும் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற அருளை நான் காண்பதும் இல்லை, காணவும் தெரியவில்லை. காண வேண்டும் என்று சொல்பவரும் இந்நாளில் குறைவாக இருக்கின்றார்கள். ஆகவே அருளான சக்தி ஆன்மாவை விட்டு ஒரு அணு நேரமும் ஒரு கணப்பொழுதும் பிரிவதில்லை. என்றும் பிரியாத பேரருளை வெளியே தேடுகின்ற முட்டாள்தனத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அருள் ஆன்மாவை விட்டு ஒரு கணப்பொழுதும் பிரிவதில்லை என்கின்ற இந்த உண்மை இப்பொழுது தெரிந்தால் கூட இதனை அறிவிப்பது அருள் என்று அறிய வேண்டும். நம்பைய அறிவிச்சான்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம் வந்து மூடிடும். அருளே அறிவிக்கின்றது. என்னையும் என் உடம்பையும் உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் அருளே காட்டுகிறது. முன்னாடி நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். என்ன படித்தோம்னு கேட்டீங்கன்னா அமுத காற்று விஷக்காற்றுன்னு படித்தோம், படிச்சிருக்கோம். இந்த அமுத காற்று வந்து காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது வந்து இந்த பூமியை சூழ்ந்திருக்குது. அப்படி சூழ்ந்திருக்கும் போது யாரெல்லாம் வந்து அந்த நேரத்துல அதிகாலை எழுந்து உட்கார்ந்து தூய்மையா மனசை வச்சு தூய்மையா உடம்ப வச்சுக்கிட்டு வயிற்றுல மலம் ஜலம் உணவு இல்லாம யாரு உட்கார்ந்து அந்த அமுத காற்று வீசுற நேரத்துல இறைவனை சிந்திக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் இறைவன் புகுந்து கொள்வான் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படியே படிக்கலைன்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த வினாடி கேட்டுக்குங்க. இந்த வினாடி அறிவிப்பவரும் வள்ளல் பெருமான், அறிபவரும் வள்ளல் பெருமான், அறியப்படும் பொருளும் வள்ளல் பெருமான் என்று நீங்க நினைச்சீங்க. எல்லாம் வல்ல சிவன் செயலால் இந்த கல்வி போதிக்கப்படுகிறது. சரி, அப்படி யாரெல்லாம் அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி எழுந்து தூய்மையோட உட்கார்ந்து வயிற்றுல மலஞ்சலம் இல்லாம உட்கார்ந்தா அறிவு விளக்கம் தோன்றும், ஒன்று. ரெண்டாவது, மனசுல உருக்கம் தோன்றும், இறைவனை பற்றிய சிந்தனை தோன்றும். இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணு காது மூக்கு மனம் புத்தி சித்தம் இதெல்லாமே இறைவன் திருவடியில் அடங்கும். அதெல்லாம் அடங்குறதுனால என்னாகும், அறிவு விழிக்கும். அறிவு விழிச்சா என்னாகும், அறிவை வந்து இறைவனை வணங்கும்படி தூண்டும். அறிவே அறிவை அறிகின்றதுன்னு சொல்லுவோம். அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுது அந்த அறிவு நமக்கு மேலான ஒரு இறைவனை பற்றி சிந்திக்கும். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறாங்கிற அறிவு நமக்குள்ள விளங்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய காட்டு மிராண்டித்தனம் போயிடும். நாமளே நம்மளுடைய கருவிகள் எல்லாம் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் இந்த வாய் என்னென்ன தப்பு பண்ணிச்சு, என்னென்ன சாப்பிட்டுச்சு அப்படின்னு சிந்திச்சு பார்க்க. அதனாலதான் இப்ப வயிறு கோளாறா இருக்கு அப்படின்னு கேட்போம். நீ இந்த நாக்கே நீ அறிவு கட்டு போனதுனாலதான் என் வயிறு வீணா போச்சுன்னு சொல்லும். இப்படி சொந்த அறிவு மேலோங்கி இந்த தத்துவங்களை பற்றிய தரிசனங்கள் தோன்றும். இந்திரிய தரிசனம் தோன்றும். இந்திரியங்கள் தரிசனம் அந்த கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், கண்ணு காது மூக்கு எல்லாமே நாமளே பார்க்க முடியுதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய குற்றங்கள் நீங்க வேண்டும் என்று அறிவு விரும்பும். அப்படி அதிகாலையில் அப்படி விரும்புகின்ற அறிவுக்குள்ள இறையருளும் புகுந்து கொள்ளும். அப்போ கடவுள் விளக்கம் தோன்றும்னு சாமி எழுதுறாங்க, வள்ளல் பெருமான் எழுதுறாரு. கடவுள் விளக்கம் தோன்றும் எப்போ, காலையில அமுத காற்று வீசும் போது எழுந்து உட்கார்ந்து ஒரு வழிபாடு பண்ணாலேயே தத்துவங்கள் அடங்குங்கிறாரு, அறிவு விளங்குங்கிறாரு, மன நெகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறாரு. இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய போக்குல போகாம திரு இறைவன் திருவடியில ஒடுங்குங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், அறிவு தெளிவாகிறதுங்கிறாரு, மனிதருக்கு அறிவு பிரகாசப்படுதுங்கிறாரு. இவ்வளவும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இயல்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது சாமி சொல்றாங்க, அந்த நேரத்துல வந்து ஆகாயத்திலிருந்து பரமாகாயசத்திலிருந்து இறைவனுடைய ஆகாயத்திலிருந்து ஒரு காற்று பூமிக்கு வந்து இந்த மனிதர்களை ஆட்கொள்ளுதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அநேக விதமான வாயு பேதங்கள் இந்த பூமிக்கு வருதுன்னு சாமி சொல்றாரு, வள்ளல் பெருமான் சொல்றாரு. அநேக விதமான அதனுடைய அந்தனுடைய எண்ணிக்கை வந்து அளவற்றதுங்கிறாரு. அவ்வளவு அமுத காற்றுக்கள் விஷக்காற்றுகள் எல்லாம் பூமியை நோக்கி வருது. எப்ப, சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சரி, இந்த அமுத காற்று வீசும் போது இந்த தேகாதி பிண்டத்தில்னு சாமி சொல்றாங்க, இந்த தேகத்துல இந்த பிசிக்கல் பாடிக்குள்ளர அமுத காற்று உள்ள புகுந்து நிறைஞ்சிருக்கு. அப்படி நிறைஞ்சிருக்கும் போது தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தத்துவங்கள், கண்ணு காது மூக்கு தசவாயுக்கள் வந்து தசநாடிகள் எலும்புகள் நரம்புகள் உடம்புல இருக்கக்கூடிய சுத்தாக்கினி, இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இவ்வளவையும் நம் கண்ணுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் கொண்டு வந்து காமிச்சு தரிசனம் செய்ய வைப்பாரு. அப்படி தத்துவங்களை, நம்முடைய தத்துவங்களை நாமே தரிசனம் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஏறா நிலைமிசை ஏற்றி என்றனுக்கு என்றனுக்கு ஆறாறு காட்சி அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் படிக்கிறார் இல்லைங்களா, அகவல்ல. அப்படி வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் அதனுடைய இயல்புகளை எல்லாம் அந்த லைஃப் குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, இந்த ஒவ்வொரு சென்சஸையும் அதனுடைய இயல்புகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் அதனுடைய செயல்களையும் நாம பார்க்கும்படியாக இறைவன் நமக்கு காட்டுகின்றான். எத்தனை மணிக்கு, காலையில 4 to 6 மணிக்குள்ளர, சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்குள்ளர. அப்படி இந்த தேகாதி பிண்டத்தில் அமுத காற்று புகுந்து நிறைந்து கொள்கிறது. எத்தனை மணிக்கு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில. அப்படி அந்த அமுத காற்று நிறைஞ்சிருக்கும் போது நம்முடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்மள்கிட்ட உள்ள ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்மள்கிட்ட உள்ள இல்லீகல் குவாலிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்மளை நாமே ஜட்ஜ் பண்ண முடியும், நீ இவ்வளவு தாண்டா, நீயே நீ என்ன பெருசா, நீ ஆக்ஷன் பண்ற நடிப்பு நடிக்கிற அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது அந்த ஒரிஜினாலிட்டி ஆஃப் அவர் சோல் நமக்கு வந்து இறைவனை காட்டி கொடுத்துருவான். எத்தனை மணிக்கு, நீங்க உண்மையா இறை வழிபாடு பண்ணி காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தா நம்ம யோகிலேயே நமக்கு காட்சிப்படுத்துபவன் இறைவன், நம்ம தத்துவங்களையும் நம்ம செயல்களையும் நாமளே தரிசனம் பண்ணலாம். அப்படி தரிசனம் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச குவாலிட்டிய கண்டினியூ பண்ணிக்கலாம், நமக்கு பிடிக்காத குவாலிட்டிய இறைவன்கிட்ட சொல்லி அதை என்ன பண்ணலாம், நீக்கிடலாம். அப்படி நீக்கும்படியான ஒரு வாய்ப்பு இந்த அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல கிடைக்குதுன்னா இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? சரி, ரைட். அமுத காற்றுக்கு உள்ள குவாலிட்டியை நம்ம பேசிட்டோம். இப்ப இந்த அண்ட சராசரம் எல்லாம் இயங்குது. இந்த அண்ட சராசரம் இயங்கும் போது அசையும் பொருள்கள் இருக்கு, அசையா பொருள்கள் இருக்கு, எல்லா பொருள்களும் தான் இருக்குது. இப்படி எல்லா ஜீவராசிகளும் எல்லா மரம் மட்டைகளும் தோன்றி விளங்கும்படியாக இறைவன் இந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். இப்படி பண்ணி வச்சிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நாம இந்த உடம்புக்குள்ளேயும் அறிவுக்குள்ளேயும் இந்த இறைவன் நிகழ்ச்சிகளை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த இறைவனுடைய இயல்பையும் இறைவனுடைய செயல்பாடுகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது, இதை நான் எப்படி பயன்படுத்துவேன், இறைவன் நிகழ்த்துகின்ற நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற நன்மைகளை நான் எவ்வாறு பெறுவேன், இதுதாங்க இன்னைக்கு உள்ள கல்வி. இந்த கல்விக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, இது தினமுமே நடக்குது, ரிப்பேர் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தினமும் நம்மளுடைய தத்துவங்கள், நம்ம உடம்புல உள்ள குற்றங்கள், நோய்கள் இதெல்லாம் ரிப்பேர் செய்யற வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இறைவன் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். இத நான் எவ்வாறு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு இப்போ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும், இது இப்படி எல்லாம் நடக்குதா, இப்படி எல்லாம் நடந்தா நம்ம அதை பயன்படுத்தலாமே, நமக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்ப என்னென்ன பண்றான் இறைவன், அந்த விஷக்காற்று நடக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னா, இந்த விஷக்காற்று நடக்கும்போது இந்த பூமிக்கே ராவு காலம் வச்சுங்களேன், இந்த பூமிக்கே ராவு காலம், அப்ப வந்து இந்த பூமியினுடைய அறிவு மறைபடுகிறது. இந்த பூமி என்டையர் பூமி, இந்த பூமியினுடைய மக்களுடைய அறிவு மறைபடுகிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அறிவு மாயையா மாறிடுது, நல்ல புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியுங்க. ஒரே ஒரு செய்தி சொல்றேன், ஒரு நாளைக்கே இந்த பூமிக்கு வரக்கூடிய அமுத காற்று 2 மணி நேரம் தான் வீசுது, பாக்கி 22 மணி நேரமும் விஷக்காற்று தான் வீசுது. அமுத காற்று வீசும்போது நல்ல புத்தி இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு, நல்ல தத்துவங்கள் இருக்கு, நல்ல வாய், நல்ல காது, நல்ல உடம்பு இதெல்லாம் இருக்கு. சாரி, ஆனா இந்த அந்த விஷக்காற்று வீசும்போது நல்ல புத்தி இல்லை, வந்து மனைவி மக்களுக்கு நல்ல உடம்பு இல்லை, தன்னுடைய உள்ளத்துல நல்ல சிந்தனைகள் இல்லை, இரத்த ஓட்டம் சரியில்லை, விஷக்காற்று வீசுது, நல்ல புத்தி வேலை செய்யல, மயக்க புத்தி இருக்குது, விரும்பக்கூடாத செயல்பாடுகள்ல மனம் செல்லுது, தன்னை மறந்து போகுது, மனசு மயங்கி நிக்குது, மனம் மயங்கின உடனே அறிவு மயங்கி போயிருது. அறிவின்றி நிற்கும் காலம் தான் விஷக்காற்றின் காலம். இப்ப இந்த ஆன்மாவுக்கு அறிவு கெட்டு போயிடுதுங்க. ஆன்மாவுக்கு ஒரு மனுஷனுக்கா, இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 22 மணி நேரம் அறிவு கெட்டு போயிடுது, மயக்கம் வந்துடுது, தப்பான வாழ்க்கைய வாழ்றோம், சரியான வாழ்க்கைய மறக்கிறோம், சிவ தரிசனத்தை பற்றி சிந்திப்பதில்லை, அருட்சக்தியை பற்றி சிந்திப்பதில்லை, அருள் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற என்கின்ற எண்ணம் வரவில்லை. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு கணவனும் மனைவியும் வந்து தாண்டி முகூர்த்தம் வச்சா, அப்ப பிறக்கிற புள்ள வந்து ஏற்கனவே இவங்க உள்ளமும் மனசும் உடம்பும் இருட்டா இருக்கு, அப்புறம் பிறக்கக்கூடிய புள்ள வந்து எப்படி இருக்கும், அதுவுமே மாயா சிருஷ்டியா தான் இருக்குன்னு சாமி சொல்றாங்க. இப்ப கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல வந்து பகீர்ணும், ஓ இப்படி இருக்குதா, இப்படிதான் இந்த உலகம் தோன்றி கொண்டிருக்கா, இப்பதான் இப்படிதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறார்களா, மாயா சிருஷ்டியை உண்டு பண்ணக்கூடிய மக்களா, மாயா சிருஷ்டியை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா, 22 மணி நேரம் மாயா சிருஷ்டிக்குரிய நேரமா அப்படின்னுட்டு சிந்திக்க தோணும். அப்ப அறிவு எப்ப பிரகாசம் அடையும், மனசு எப்ப பிரகாசம் அடையும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் பாருங்க. இதுதாங்க சன்மார்க்கி கேக்குற கேள்வி. அப்ப வந்து நம்ம சொல்லுவோம், அமுத காற்று வீசுகின்ற நேரம் அதிகாலை நேரம், 2 மணி நேரம் மட்டும்தான் வீசும், அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் அது வீசிட்டு இருக்கும், அந்த நேரத்துல கடவுள் பக்தி தோன்றும், அறிவு விளக்கம் தோன்றும், மன உருக்கம் தோன்றும், இந்திரியங்கள் அடங்கி நிற்கும், அறிவு பிரகாசப்படும், ஆன்ம தரிசனம் உண்டாகும் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஆன்ம தரிசனம் உண்டாகும், வந்து ஆன்ம சுத்தி உண்டாகும்னு சொன்னா பெரிய செய்தியாச்சு, அது ஆன்மாவையே நம்ம தரிசனம் பண்ண முடியுமே, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏதேனும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வள்ளல் பெருமான்கிட்ட அடியார்கள் எல்லாம் கேட்ட போது ஐயா சொன்னது, சிருஷ்டி மும்மல பேதம் பட்ச பேதம் ஐயா சொன்னாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு கோல் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல அறிவு பிரகாசப்படுகிறது, மனம் பிரகாசப்படுகிறது, உடம்பு பிரகாசப்படுகிறது, தத்துவங்கள் பிரகாசப்படுகிறது. விஷக்காற்று வீசுற நேரத்துல மனம் இருந்து போகுது, அறிவு இருந்து போகுது, உடம்பு இருந்து போகுது, பிறக்கிற பிள்ளைங்க இருந்து போகுது, வந்து கெட்ட கெட்ட செயல்பாடுகள்ல மனம் வந்து சென்று போய் அழுந்துது. அருளை பற்றி சிந்திக்க மாட்டேங்குது, சிவத்தை பற்றி சிந்திக்க மாட்டேங்குது, வாழ்க்கை பூராவும் வந்து முட்டாள்தனமா போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்து நமக்குள்ள நம்ம உண்டாகிறது இயற்கை தானே. விஷக்காற்றுக்கு வந்து ரெண்டு நிறம் கொடுக்குறாரு சாமி, ஒன்னு கருப்பு நிறம், இன்னொன்னு சிவப்பு நிறம். இந்த இந்த கருப்பு நிறமா இருக்கிறத ராகுவும் பாரு, சிவப்பு நிறமா இருக்கிறத கேதுவும் பாரு. இந்த இந்த கரு அந்த ராகு காலத்துல இந்த கேது காலத்துல இந்த பூமி முழுதும் பிரகாசம் இல்லாம இருள் வண்ணமா இருக்குங்கிறாங்க. மனித சமுதாயமே பாதிப்புக்கு உள்ளாதுங்கிறாங்க. மனித சமுதாயமே அறிவு மயங்குது அப்படிங்கிறாங்க. எல்லா ஜீவராசிகளும் மூடத்தனமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இதெல்லாமே வந்து மயக்கத்தின் வெளிப்பாடு. இது எதுக்கு இதை சொல்றாங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் சன்மார்க்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதைதான் நம்ம ஃபைனலா பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த இரும்பையும் தங்கத்தையும் வந்து சாதுக்கலையெல்லாம் பிரிக்கிறோம், பூமியில இருந்து எடுக்கிறோம், இரும்ப வெட்டுறோம், தங்கம் வெட்டுறோம், எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ணி கடைசியில அப்படியே சொக்க தங்கமா மாத்துறோம்ல. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளர குருவினுடைய திருவருளை வைத்தால் தங்கம் சுத்தமாகும், மனம் சுத்தமாகும், ஜீவன் சுத்தமாகும், எண்ணங்கள் சுத்தமாகும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாருங்க. நல்லா இத மனசுல வச்சுக்கணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் உடம்பின் குற்றங்கள் நீக்கம் பெறுகிறது வள்ளல் பெருமான் எழுதுறாங்க. மிக 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 முக்கியமான ஒரு கருத்து. இந்த கருத்தை வந்து நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது, என்னைக்குமே மறக்க கூடாது. ஆச்சாரனுடைய அனுகிரகத்தால இது சாத்தியம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து என்னைக்கும் மறக்க கூடாது. ஆகையினால ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை இந்த உடம்புக்குள் பதிவு செய்யணும். எப்படி செய்யலாம்? உதாரணமா வள்ளல் பெருமான நினைச்சு இந்த உடம்புக்குள்ள சாமி, இந்த உடம்புக்குள்ள புகுந்து இந்த உடம்புல உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டே வந்தால் அது சாத்தியம். அப்ப எப்ப இந்த அந்த அமுத காற்றுனால வரக்கூடிய லாபம் சாமி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த விஷக்காற்றுனால் வரக்கூடிய குற்றங்களையும் இந்த சாமி, நம்ம சாமி நீக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுங்களா? அது குரு அருளால அமுத காற்றினுடைய இன்பங்கள் நம்ம உடம்புல வந்து கூடுது, அமுத காற்றினுடைய குற்றங்கள் நம்ம உடம்புல இருந்து நீங்குது. இது குரு அருள் காரணமா இருக்கு. குரு அருளால் இதை சரி செய்து கொள்ளலாம்னு சாமி எழுதுறாங்க. சரி, இந்த செய்திய நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நான் அடுத்த நிலைக்கு போறேன். இப்பதான் நான் வந்து நான் அந்த நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு நான் இப்பதான் வரப்போறேன். இப்ப இது வரைக்குமே அமுத காற்றுக்கும் விஷ காற்றுக்குமே இவ்வளவு செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு இப்போ வந்து பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம்னு பேருங்க. இந்த இந்த தலைப்பினுள்ள இது வரைக்கும் நான் சொன்ன செய்தி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம். அப்ப பிண்டத்துல அண்டத்திலிருந்து வரக்கூடிய காற்று நன்மை தீமைகளை தோற்றுவிக்கிறது. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த அந்த வந்து அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல நம்முடைய உடம்புக்குள்ளர நல்ல மாற்றங்கள் நிகழுது. அமுத காற்று வீசுகின்ற பொழுது அறிவு பிரகாசப்படுகிறது. அமுத காற்று வீசுகின்ற பொழுது தத்துவங்கள் அடங்குகின்றன. அமுத காற்று வீசுகின்ற பொழுது இறைவனுடைய கருணை உடம்பில் புகுந்து கொள்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமா பார்த்துருக்கோம். சரி, இதுதான் வந்து இப்ப நாம பார்க்க போற சிருஷ்டிக்கு ஒரு மூலாதாரமான செய்தி, ஒரு என்ன இந்த கீ நோட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கீ நோட். இப்படின்னா இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய காற்றுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கு. இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஆகாயத்தில பரமாகாயத்துல எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காற்று பூமிக்கு வந்தவுடன் பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை சிந்திக்கின்ற பொழுது அவ்வளவு லாபமா இருக்கு. உதாரணமா இப்ப வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து லேட்டா நம்ம தமிழ்நாட்டுல வீசுது. அது வீசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சல், தலைவலி, நிறைய விஷ காய்ச்சல் இவைகிட்டெல்லாம் தோற்றுவிச்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று சீனா, ரஷ்யா, இன்னும் வந்து அந்த நார்த் போல் அங்கிருந்தெல்லாம் அந்த குளிர்ந்த காற்றை தள்ளிக்கொண்டே வந்து வங்காள விரிகுடா தாண்டி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்த உடனே எத்தனையோ பேர்களுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், இருமல் இவ்வளவையும் அந்த அந்த குளிர்ந்த காற்று வந்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த குளிர்ந்த காற்று கொல்லும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றத நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அது போலதான் அமுத காற்றையும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த பூமிக்கு கொண்டு வந்த விஷ காற்று இருக்கு பாத்தீங்களா, சீனா ரஷ்யாவுக்கு அங்காண்டு இருந்து அந்த விஷ காற்றையும் சிந்திக்க வேண்டி இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்பையும் அறிவையும் மனசையும் இந்த காற்றுக்கள் பாதிக்க செய்கின்றன அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிட்டு இந்த காற்றுக்கே இவ்வளவு பக்குவ கதி இருக்குன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய அருட்சக்தியினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். நம்ம அதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இந்த விஷக்காற்றினுடைய குற்றங்களை கூட இன்னைக்கு கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு இது பார்த்திருக்கோம். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அமுத காற்று வீசுகின்ற போது ஏற்படுகின்ற இன்பங்களை பார்த்திருக்கோம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய பெருங்கருணையினால அமுத காற்று வீசுகின்ற பொழுது இந்த உடம்பில், மனதில், அறிவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நான் சொன்னேன் ஒரு அமுத காற்றுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா அருட்சக்தியினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப நான் அதுக்கு பதில் சொல்ல போறேன். சரி, சிருஷ்டி அப்படின்னு சொன்னா கிரியேஷன். நேற்று வரைக்கும் வந்து என்னுடைய உடம்பு இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கு, இன்று இறப்பற்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்குன்னா அது நேற்றைக்கு இருந்த நிலை மாறி இன்றைக்கு புதிய நிலை தோற்றம், கிரியேஷன். நேற்று வரை வந்து மரணத்துக்கு ஒப்பான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன, இன்று மரணத்தை நீக்கும் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, கிரியேஷன். அறிவுல ஒரு புதிய அறிவின் தோற்றம், ஆற்றலில் புதிய ஆற்றலின் தோற்றம், எல்லாம் வல்ல அருட்சக்தி ஆன்மாவில் கலந்த போது ஏற்படுகின்ற இன்பத்தினுடைய கிரியேஷன், இன்பத்தினுடைய தோற்றம், இன்பத்தினுடைய உற்பத்தி. இப்படி இன்பத்தினுடைய உற்பத்தி என்னவென்று பார்க்கலாம். ஆன்மா எவ்வாறு இன்பத்தை அருட்சக்தியிடம் பெறுகின்றது என்கின்ற உண்மையை பார்க்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கா? ஆமா, வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இருக்கா? இருக்கு. எனக்கு இருக்கா? இருக்கு. இதை கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கா? இருக்கு. இப்படி எல்லையில்லாத ஒரு பேரொருள் சக்தி எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அருள் சக்தியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், பயன்படுத்திக் கொள்வேன். பயன்படுத்திக் கொள்வது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய முயற்சி, அது என்னுடைய இயல்பு என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கல்வி பயன் தரும். இந்த கல்வி அவங்களுக்கு தான் பயன் தரும். அருட்கண்ணினாருக்கு அரும்பொருள் தோன்றுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் பயன்படும். அருளே சகலமுமாய பௌதிகம், அருளே இந்த உடம்பா மாறிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு பயன்படும். இப்படி இந்த அருளையே இந்த உடம்புல இந்த பிசிக்கல் பாடியில கலந்து கொண்டு வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு கிரியேஷன் தோற்றுவிக்க பாருங்க, ஒரு சிருஷ்டியை தோற்றுவிக்கிற பாருங்க, அவங்களுக்கு பயன் தரும். இந்த இந்த சிருஷ்டி, இந்த கிரியேஷன், அந்த அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த உயிருக்குள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்குள் அருள் சக்தி பிரிவிந்து நிற்கிறாள் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அருளை தேடி புறத்தே செல்ல வேண்டியதில்லை, என் அகத்தே இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வாழ்க்கையை வீணாகிட்டு அருள் சக்தி நம்ம ஆன்மாவை விட்டு ஒரு கணப்பொழுதும் நீங்குவதில்லை. அப்படியே உள்ளேயே வந்து யார் ஒருத்தர் அந்த பார்வையை செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அருள் சக்தி காரியப்படுகிறாள். உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள் திருமந்திரம் சொல்லும். உள்ளத்தில் இருக்க அவ உள்ளத்து ஒருவனை உள்ளொரு ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை உள்ளமும் அவனும் ஒன்றாயிருக்கினும் உள்ளம் அவனை உளவு அறியாதே. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளே வடிவெடுத்து நம்முடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒன்றாக உறைவது கண்டு நாம் அனுபவித்தல் வேண்டும். ஒன்றாக உறைகின்றான், அவனை நான் அகமுகமாக பார்க்க தெரியாமல் புறத்திலே பார்த்து என் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் வந்து வள்ளல் பெருமானுடைய வருத்தம். அருளில் தலை நின்று அழுந்தாதாரும்பார் திருமூலர் பெருமான். அருளுக்குள்ள நின்று அருளோடு கரைந்து அருளுக்குள் அழுந்தி அருள்மயமாக மாறணும். அப்படி மாறினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க வந்து அருள் தரிசனம். அப்படி அருளே வடிவா மாறிட்டம்னா அதாங்க பரிதரிசனம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பும் வசதியும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஓரளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இறை சிந்தனையோட இருந்து வந்து நல்ல வந்து அறிவு பிரகாசத்தை பெற்று மன நெகிழ்ச்சியை பெற்று அந்த இந்திரிய அடக்கத்தை பெற்று நம்முடைய ஆன்மாவை இறைவனை நோக்கி திருப்பலாம். அப்படி திருப்ப திருப்ப சிருஷ்டி நமக்குள் தோன்ற தொடங்கும். சிருஷ்டிய இதுவரைக்கும் பேச்சளவுல பார்த்தோம். இப்ப சிருஷ்டி புதிய அணுக்கள் இந்த உடம்பில் தோன்ற தொடங்கும். புதிய அணுக்கள், அழிவற்ற அணுக்கள், ஒளி அணுக்கள், எல்லாம் வல்ல அருட்சக்தியினால் இந்த உடம்புக்குள் தோன்ற தொடங்கும். அதற்கு பெயர்தான் சிருஷ்டி. அந்த சிருஷ்டி மூன்று வகைப்படுகிறது. அந்த மூன்று வகையில அந்த சிருஷ்டி வந்து தோற்றமாகுது. அந்த மூன்று வகையில் அந்த 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 சிருஷ்டி தோற்றமாகக்கூடிய இடம் கடவுள் சமூகம். கடவுள் சமூகத்துலதான் அருட்சக்தி நிறைந்திருக்கின்றால், கடவுள் சமூகத்துலதான் ஆன்மாக்கள் நிறைந்திருக்கின்றன. எத்தனையோ உயிர்கள் வந்து பிரிந்து போன பிறகு இப்ப நாமே இருக்கோம். இப்ப நம்ம ஆன்மாவை நல்ல வெயிட் உள்ளதா மாற்றிக்கலாங்க, ஒரு தகுதியுள்ள ஆன்மாவா மாற்றிக்கலாம். அப்படி தகுதியுள்ள ஆன்மாவா மாற்ற மாற்ற இந்த ஆன்மாவுல ஒளி வந்து கலந்துக்கும். அம்மையினுடைய அருட்சக்தியினுடைய ஆற்றல் இந்த ஆன்மாவுல கலந்துக்கும். அப்ப அந்த ஆன்ம கரு வலி உள்ளதாக இருக்கும். இந்த ஆன்ம கரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்ம கரு வலி உள்ளதாக இருக்கும். வலி உள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். இந்த தேகத்தை வலி உள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பது அருட்சக்தி, அந்த அருட்சக்தி இருக்கும் இடம் கடவுள் சமூகம். அந்த கடவுள் சமூகத்தில் கடவுளை விட்டு ஒரு அணுவும் பிரியாமல் அருட்சக்தி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் இன்பம் தருவதற்காக திருநடம் செய்து கொண்டிருக்கிறது. கடவுள் சமூகத்தில் ஆகாயம் இருக்கிறது, அந்த ஆகாயத்தில் அருட்சக்தி விளங்குகிறது. கடவுள் இருக்கிறது பரமாகாசம்னு பேருங்க. கடவுள் இருக்கிறது பரமாகாசம். அந்த பரமாகாசத்துல கடவுளோட துணையா நிக்கிறது யாரு? அருட்சக்தி. அந்த இடத்துல பரமாகாசத்துல ஒட்டுன மாதிரி இருக்கிறது ஆன்மாகாசம். அந்த ஆன்மாகாசத்துல எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் பிறப்பை எடுப்பதற்காக இறைவனுடைய சன்னிதானத்துல காத்து கொண்டிருக்கும். அவை ஆன்மாக்கள் என்றே பெயர். கடவுளுடைய ஆன்மாகாசத்துல எத்தனையோ ஆன்மாக்கள் காத்து கொண்டிருக்கும். இப்படி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா நம்முடைய ஆன்மாவும் பின்னாடி போய் சேரப்போகுது. இந்த ஆன்மாவுக்கு தகுதி எப்படி இருக்கணும்? பின்னாடி கடவுளுடைய ஆன்மாகாசத்துல நம்ம ஆன்மாவும் போய் தத்தளிச்சுக்கிட்டு நிக்க போகுது. பிற்காலத்துல நம்ம உயிர் பிரிவு ஏற்பட்டதுக்கு பிறகு, சரி ரைட்டு, இப்ப நமக்கு அந்த ஆன்மாவுடைய வெயிட் எப்படி இருக்கணும்? அந்த ஆன்மாவுடைய தகுதி எப்படி இருக்கணும்? இந்த ஆன்மாவுடைய ஒளி எப்படி இருக்கணும்? தீர்மானிக்கக்கூடிய சிருஷ்டி அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க கூடாது. ஆன்மாகாசத்துல ஆன்மாக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. எதற்கு? பிறவி எடுப்பதற்கு. அந்த ஆன்மாகாசத்துல நம்ம ஆன்மாவும் போய் உட்கார போகுது. உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாவுக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? என்ன தகுதியை கொடுக்க விரும்புறீங்க? எவ்வளவு வெயிட்ட கொடுக்க விரும்புறீங்க? எவ்வளவு அருளை கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை ஜீவாதீனத்தை கொடுக்க விரும்புறீங்க? இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அந்த ஆன்மாவில பதிஞ்சு அங்க போய் பிறவி எடுக்க காத்திருக்க போகுது. இப்ப சிருஷ்டிய நீங்க தீர்மானிக்கிறீங்க. யாருடைய சிருஷ்டிய? உங்களுடைய சிருஷ்டிய தீர்மானிக்க போறீங்க. You are going to decide your own destiny. அந்த destiny, your own destiny நீங்க தீர்மானிக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு வந்து ஒரு வர்றதுக்கு உள்ள ஒரு நாள் இந்த நாள். அப்படி ஆன்மாகாசத்துல போய் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவனுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். உங்களுடைய ஆன்மாவின் தரத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். அந்த சிருஷ்டிய தோற்றுவிக்கக்கூடிய வித்தை சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். You are going to fix your own destiny. அது எப்படி இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டியது. சரி ரைட்டு. அந்த தகுதியை எவ்வாறு தீர்மானிப்பது சொல்லுங்க. அதெல்லாம் சரிதாங்க. இப்ப நீங்க வந்து சொல்லிட்டீங்க, இந்த என்னுடைய ஆன்மாவுடைய தகுதியை தீர்மானிக்கணும். எப்படி தீர்மானிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, வள்ளல் பெருமான் சொன்ன பாதையை நான் இப்ப சொல்ல போறேன். சரி ரைட்டு. நான் சொன்னேன், ஆன்மாகாசத்துல வந்து அருள் சக்தியும் இருக்குது. அந்த அருள் சக்திக்கு வந்து இந்த இந்த ஆன்மாவுடைய தகுதியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன். நம்மளுடைய ஆன்மாவனுடைய தகுதியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் அந்த அருள் சக்திக்கு இருக்கு. அப்படிங்களா? அது எப்படி எனக்கு சாதகமா திருப்பிக்க முடியுங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட, அந்த கடவுள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அருள் சக்திக்கு மூன்று இயல்புகள் உண்டு. ஒன்று இச்சை, ரெண்டு கிரியை, மூன்று ஞானம் இருந்துச்சுன்னா ஆணவம் மாயை கண்மம் வந்துடும். ஆன்மாவுடைய இச்சை ஞானம் கிரியை ஒண்ணுக்கு லாயக்கப்படாது. சரி, இந்த ஆன்மாவுடைய இச்சை ஞானம் கிரியத்தெல்லாம் ஓரங்கட்டுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? அருட்சக்தியை துணை கொள்ள வேண்டும். அருட்சக்தியை துணை கொண்டா என்ன கிடைக்கும்? அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை மூன்றும் நம்ம ஆன்மாவே சேரும். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அருள் சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியையை நம்ம வந்து அந்த அம்மையை வணங்கி நாம் அருளான பாதையில் செல்கின்ற பொழுது, அதிகாலையில் தவத்தில் நிற்கின்ற பொழுது, இடைவிடாத அருட்சக்தியை சிந்தை செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது என்ன செய்து அந்த அம்மா அருட்சக்தி தன்னுடைய இச்சை, தன்னுடைய ஞானம், தன்னுடைய கிரியை மூன்றையும் ஆன்மாவில் சேர்த்து ஆன்மாவுடைய இச்சை ஞானம் கிரியையாக அது மாற்றுகிறது. அப்பொழுது ஆன்மா உயர்ந்த கதியை பெறுகிறது, உயர்ந்த நற்கதியை பெறுகிறது. ஒரு வினாடி பொழுதுல கோடான கோடி தவம் செய்து விடுகிறது. அவ்வாறு அந்த ஆன்மாவுல சேர்ந்த உடனே ஆன்மாவுக்கு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் மூன்றும் வாய்க்கிறது. அது அருள் சக்தியால் கொடுக்கப்படுகிறது. அருள் சக்தியால் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஆன்மா பக்குவமான நல்ல நெறியிலே வாழ வேண்டும். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவபதியம் அருட்பெருஞ்சோதின்னு சொல்ற மாதிரி ஒழுக்க நெறி நின்று இந்த ஆன்மா வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது ஆன்மாவுடைய உயர்ந்த நற்குணங்களால் ஈர்க்கப்பட்ட அருள் சக்தி தன்னுடைய இச்சை ஞானம் கிரியை மூன்றையும் இந்த ஆன்மாவில் புகுத்துவாள். அவ்வாறு புகுத்தப்படுகின்ற பொழுது ஆன்மாவுடைய ஆணவம்மாயை தன்மம் மும்மல குற்றங்கள் நீங்கி போகிறது. அவ்வாறு நீங்கி போனவுடன் ஆன்மா அருளில் அழுந்துகிறது. ஆன்மா அருளில் அழுந்திய போது சிவானுபவம் தோன்றுகிறது. இதை விட ஒரு மென்மையா என்ன சொல்றது, சாமானியம் இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு உன்னத செயல்பாடு. அப்படி இந்த அருட்சக்தி கிட்ட மூன்று வகையான இச்சைகள், ஞானங்கள் எல்லாம் இருக்கு. இச்சை ஞானம் கிரியை மூன்று இருக்கு இல்லைங்களா. அவ்வாறு ஞானமே வடிவா இருந்துச்சுன்னா பக்குவ ஆன்மாவாவா வந்து நம்ம ஆன்மாவை மாத்திடுவாங்க. இச்சை இருந்துச்சுன்னா பக்குவம் அபக்குவமா மாத்திடுவாங்க. கிரியை இருந்துச்சுன்னா பக்குவமா மாத்திடுவாங்க. இப்படி பக்குவமா இருக்கிறதுக்கு, பக்குவ ஆன்மாவா மாத்துறதுக்கு ஆன்மாவினுடைய இது அருட்சக்தியினுடைய ஞானம் பயன் தரும். அந்த ஆன்மாவினுடைய ஞானம் அருட்சக்தியினுடைய ஞானத்தால் பிரகாசப்படும். அந்த மாதிரி அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை மூன்றினாலும் ஆன்மாக்கள் மூன்று வகையாக இருக்கும். ஆன்மாவனுடைய இச்சையும் அருட்சக்தியின் இச்சையும் ஒன்றா மாறிச்சுன்னா சுத்த தேகம் உண்டாகும். ஆன்மாவனுடைய கிரியையும் அருட்சக்தியின் கிரியையும் ஒன்னா மாறிச்சுன்னா பிரணவ தேகம் உண்டாகும். ஆன்மாவுடைய ஞானமும் அருட்சக்தியினுடைய ஞானமும் ஒன்றாக கலந்தால் ஞான தேகம் உண்டாகும். இந்த அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை என்னும் மூன்றுமே நாம் பெறுகின்ற ஆன்மாவுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு காரிய அணுவாகவும் காரண அணுவாகவும் காரண காரிய அணுவாகவும் மாறிடும். இப்ப இருக்க உடம்புக்கு, இப்ப மனிதனா இருக்கிறமே, நம்ம உடம்புல ஏற்படுகின்ற விந்து சக்திக்கு காரிய அணு, காரண அணு, காரண காரிய அணுன்னு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இப்ப உற்பத்தி ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே. அருள் சக்திய உள்வாங்க 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 அந்த அணுக்கள் தோன்றுகின்ற போது அது கோடி சூரிய பிரகாசமுடைய அணுக்களாக உள்ள அந்த நம்ம உடம்புல வந்து உருக்கொள்ளும். இப்ப நடக்குங்க, இப்ப நடக்கும். நல்ல பிறப்பு உண்டாக்கணும், நல்ல குழந்தை பெற்றுக்கணும்னா கூட இந்த அருட்சக்திய இந்த உடம்புல வாங்கி படிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த அருட்சக்தி உடம்புல இயங்க தெரியணும், இயக்க தெரியணும். இந்த அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மிக உன்னத நிலையை உயர்ந்த பக்திமான்கள், உயர்ந்த சன்மார்க்க அன்பர்கள், உயர்ந்த சன்மார்க்க தவசிகள் அந்த அருட்சக்தியினுடைய ஆற்றலை இந்த உடம்புக்குள் உள்வாங்குகின்ற பொழுது அவர்களுக்குள் தோன்றும் கரு, ஆண் கரு மிக உயர்ந்த நிலையை பெறுகிறது, மிக உயர்ந்த தவத்தை பெறுகிறது, மிக உயர்ந்த கிரியேட்டிவ் ஆற்றலை பெறுகிறது. அதன் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தை மிகப்பெரிய ஞானவானாக இருக்கிறது, அழிவற்ற குழந்தையாக கூட பிறக்கிறது. அத்தகைய ஆற்றலை மனிதன் உடம்புக்குள் வாங்கி வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஆற்றலுக்கு ஏற்றவாறு பிறக்கின்ற குழந்தைக்கு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய மூன்றும் தோன்றும். பிறப்பிலேயே ஞானியாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அணுவுக்கு உண்டு. அத்தகைய அணுவை, ஆண் கருவை அருள் சக்தியிடம் இருந்து பெறக்கூடிய வழிவகை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியை மனிதனால் தோற்றுவிக்க முடியும். இடைவிடாது அருள் சக்தியை எண்ணி எண்ணி பூஜிப்பவர்கள், அந்த அருட்சக்தியை உடம்பில் வாங்கிக் கொள்பவர்களுக்கு அருட்சக்தியினுடைய அருள் ஆற்றலால், அருட்சக்தியினுடைய இச்சைக்கிரிய ஞானம் என்கின்ற மூவகை ஆற்றலால் ஞான குழந்தை தோன்றுவதற்குரிய கரு உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம். அருட்சக்தி ஆற்றலோடு வெளிப்படுகின்ற பொழுது ஐந்தொழில் புரியும் ஆற்றலை ஆன்மாக்கள் பெறுகின்றன. வள்ளல் பெருமான் எழுதுறாங்க, இந்த அருட்சக்தி இருக்கு இல்லைங்களா வானத்துல, அது அப்படியே வந்து விசிறிம்பித்து அப்படியே அப்படியே வந்து லம்சமா அப்படியே வந்து பொங்கி எழுகின்ற பொழுது எத்தனையோ கோடி உயிர்கள் தோன்றுகின்றன. அவைகள் ஐந்தொழில் செய்யும் ஆற்றலை பெறுகின்றன. இதற்கு நாம வந்து என்ன செய்யணும், நமக்கு அதிதீவிர நன்முயற்சி வேணும், அதிதீவிர விருப்ப நன்முயற்சி வேணும். மா அருள்சக்தி, அருட்பெருஞ்சோதி இடத்தில் இருக்கின்ற தாயே, நீ இந்த என்னுடைய உடம்பில் புகுந்து கொள், என்னுடைய கருவில் புகுந்து கொள், கருவில் கலந்த துணையே நீ என் கருவில் புகுந்து கொள், நான் என்னிடத்தில் இருந்து தோன்றுகின்ற குழந்தை ஞான குழந்தையாக இருக்க வேண்டும். அப்படி கூட நீங்க விண்ணப்பம் பண்ணாலும் அதுவும் சாத்தியமே. அருட்சக்தி தனது இச்சை ஞானம் கிரியை ஞானம் மூன்றையும் இந்த உயிர்களுக்கு வந்து கொடுக்கறாங்க. இந்த உயிர்கள் இன்பம் அடைய வேணும்னு நினைக்கிறாங்க. இடைவிடாது இந்த உயிர்களை கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இடைவிடாது சன்மார்க்க உயிர்களை உயர்த்த வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாயை உள்வாங்கிக் கொள்வது மிகுந்த லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அந்த மாதிரி அருட்சக்தி நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆணுச்சுன்னா அந்த அருட்சக்தி வான வீதியில கடவுள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அருட்சக்தி நம்ம உடம்புல கலந்து கொண்டால் தத்துவங்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். தத்துவங்கள் எல்லாம் ஒளிமயமாகவும் ஆன்மா தன்னுடைய சுயரூபத்தை அறியும், ஆன்மா தன்னையே தரிசனம் பண்ணும், ஆன்மா தன்னுடைய குற்றங்களை எல்லாம் சுத்தி பண்ணிக்கும், ஆன்மா தானே அருளோடு சேர்ந்துக்கும், அருளில் அழுந்திடும், ஆன்ம சுத்தி உண்டாகும். ஆன்ம சுத்தி உண்டானதுக்கு அப்புறம் பரயோகம் உண்டாகும். பரயோகம் முடிஞ்ச பிறகு சிவானுபவம் உண்டாகும். சிவானுபவத்துல சுகநிலை அடைந்த பிறகு சுகாதீத நிலையை பெறும். அதுவும் கடந்து போய் சுத்த சன்மார்க்க சத்திய நிலையை பெறும். இந்த அருட்சக்தியினுடைய ஆற்றலை மனிதர்கள் தங்களது காரணாகினியில் கலந்து கொள்கிறார்கள். மிக முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும். இந்த அருட்சக்தியின் ஆற்றலை மனிதர்கள் தங்களது காரணாகினியில் கலந்து கொள்கிறார்கள். அவ்வாறு கலந்து கொள்கின்ற பொழுது ஆன்ம அணுக்கள் வலுப்பெறுகின்றன. அந்த அணுக்கள் தான் காரியானு காரணானு காரண காரியானுன்னு மாறுதுங்க. அதுதான் நல்ல ஒரு அற்புதமான குழந்தை உற்பத்திக்கு சிருஷ்டிக்கு காரணமா இருக்குங்க. இப்படி மூன்று பக்குவங்களுக்கு பக்குவங்களும் இந்த அருட்சக்தியினுடைய ஆற்றல் இருக்கு. மூன்று பக்குவங்கள் இருக்கு. அதுல பக்குவ ஆணவம் இருக்கு, பக்குவ மாயைன்னு இருக்கு. இந்த பக்குவ மாயையும் பக்குவ ஆணவமும் கலந்துருச்சுன்னா, ஆணவமும் கலந்துச்சுன்னா அந்த சமயத்துல தோன்றக்கூடிய குழந்தை விஞ்ஞான கலர் பேதமுடையதாக இருக்கிறது. அப்பக்குவ மாயை பக்குவ கண்மம் உடைய ஒரு குழந்தை உண்டாகும் போது நரகர்கள் உற்பத்தி ஆகுறாங்க. பக்குவ மாயையும் அப்பக்குவ கண்மமும் சேர்ந்த போது ஜீவர்கள் உருவாகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்குவமே வடிவான குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் அருள் சக்தியின் துணையால், தவத்தால், அன்பினால், ஜீவகாருண்யத்தால், இடைவிடாத ஆசானுடைய பக்தியினால் மிக அற்புதமான குழந்தையை உருவாக்க முடியும். ஒரு தூய சன்மார்க்கியை உருவாக்கி விட்டு செல்ல முடியும். வரக்கூடிய குழந்தை சுத்த சன்மார்க்கத்தில் முழுமை பெறுவதற்கு நாமே விரும்பி 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 ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். ஆண் கருவை உற்பத்தி செய்ய முடியும். அத்தகைய உயர்ந்த ஆன்மாவை உற்பத்தி செய்ய முடியும். அருள் சக்தி துணை செய்கிறாள். அவள் எங்கும் வியாபித்திருக்கின்றாள். யாரெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குகின்றார்களோ அவர்கள் உடலில் புகுந்து கொள்கின்றால் இது சிருஷ்டியை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கல்வி. இதுவரைக்கும் நான் ஒரு சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எல்லோருக்குமே குழந்தை பிறக்குங்க, ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு, சன்மார்க்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை கூட தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் சன்மார்க்கிட்ட இருக்கு. அந்த குழந்தையின் ஆற்றலையும் பக்குவத்தையும் மும்மலத்தையும், அது பக்குவமா இருக்கணுமா, ஆணவத்தோட இருக்கணுமா, ஆணவம் இல்லாம இருக்கணுமா, விஞ்ஞான கலரா இருக்கணுமா, இப்படி பிரளயா கலரா இருக்கணுமா, சகலரா இருக்கணுமா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலும் கூட இந்த மனிதரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணவம் மாயை கண்மம் மூன்றும் இல்லாத குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அருட்சக்தியின் துணை கொண்டு அதனை பெறலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அருட்சக்தியின் துணையை எப்படி பெறலாம்? தவத்தால், அன்பினால், அதிகாலை தவத்தால் அதனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றாக நல்ல நேரத்தில் சிந்தை செய்து இந்த உடம்புக்குள் எல்லாம் வல்ல திருவருளை நிறைவு செய்து அருட்சக்தியை நிறைவு செய்து ஒரு மனிதன் நல்ல சிருஷ்டியை உருவாக்க முடியும். அதன் காரணமாக பிறக்கின்ற குழந்தை மிக உன்னத பக்குவ நிலையை அடைகிறது. அந்த மாதிரி உன்னத பக்குவ நிலைக்கு விபுபட்சம் என்றும் அனுபட்சம் என்றும் சம்புபட்சம் என்றும் பெயர். விபுபட்சம் சம்புபட்சம் இந்த ரெண்டு பட்சங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல குழந்தைகள் உண்டாகிறதுக்கு காரணமான நேரமா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பட்சங்கள் எல்லாம் ரொம்ப நான் ஆழமா நான் பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அந்த செய்திகள்ல வந்து ரொம்ப ஆழமா போக முடியலன்னா என்ன, மக்களுக்கு வந்து அந்த கல்வியை வந்து ரொம்ப ஆழமா கொடுக்க முடியல. ஏன்னா அனுபட்சம் சம்புபட்சம் இதெல்லாமே சின்ன செய்திகள் இல்லை, பெரிய செய்திகள். அனுபவத்தினாலதான் அது விளங்கும். அது திருவருளால அனுபவத்துல தான் விளங்கும். பிற்காலத்துல அதெல்லாம் நம்ம வந்து நீங்க பார்க்கலாம் வச்சுங்களேன். இப்ப நான் வந்து அதை நான் நம்ம சொல்லல. அனுபட்சம் பரமானுபட்சம் சம்புபட்சம் விபுபட்சம் பிரகிருதி பட்சம் இதெல்லாம் இருக்குது. இந்த சம்புபட்சமும் விபுபட்சமும் வந்து பக்குவம் அபக்குவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பட்சத்தையும் அருட்சக்தி தீர்மானிக்கும். இந்த ரெண்டு பட்சத்தையும் தவம் தீர்மானிக்கும். நாம தீர்மானிக்க முடியும். நாமே தவம் செய்து நல்லதோர் ஒரு கருவை இந்த உடம்பில் தாங்கிக் கொள்ள முடியும். நாமே தவம் செய்து சுத்த சன்மார்க்கியை பெற முடியும். ஆகையினால நமக்காக அருள் விளக்க கையில் ஏந்திக்கிட்டு ஒளி காட்டி இருள் நீக்கி வழிகாட்டி செல்வதற்கு அருள் சக்தி அதிகாலை நமக்காக காத்திருக்கின்றாள், நமக்காக வருகின்றாள். அதிகாலை வர்றா, அந்த அருளுடைய கையில ஏந்திக்கிட்டு வழி காமிக்கிறதுக்காக வர்றான். நாம அவளை துணை கொள்ளணும், அந்த அருட்சக்தியை துணை கொண்டோமானால் அவள் நமக்கு வழி காண்பித்து தவத்தை முடித்து கொடுப்பாள். தத்துவங்கள் எல்லாமே சிவத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கு, அது அதனுடைய இயல்பு. ஆன்மா அதுக்கு துணை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலையில நம்ம அருட்சக்தி பூஜை காலையில அதிகாலை 4-6 மணிக்குள்ள செய்தோமானா இந்த கெட்டதெல்லாம் நடக்காது, நல்லதே நடக்கும். நான் நான் என்கின்ற ஆணவம் அழிஞ்சு போயிடும். தத்துவங்கள் எல்லாம் நம்ம கட்டுக்குள்ள வந்துடும். தத்துவங்கள் நம் கட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா அருள் சக்தி நமக்கு ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஆன்மாவருடைய இச்சை ஞானம் கிரியை ஆணவத்தை தானே உண்டாக்குன்னு சொன்னோம். அந்த ஆன்மாவுடைய இச்சை ஞானம் கிரியை அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியைக்குள்ளார போய் அடங்கிடும். அப்ப அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை நம்மை வழி நடத்தும், நமக்குள்ளற புதிய சிருஷ்டியை தோற்றுவிக்கும், புதிய செல்கள் தோற்றுவிக்கப்படும், அது அழியாத செல்களாக மாற்றம் அடையும். அந்த சிருஷ்டியினால வரக்கூடிய சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை நாம் அருட்சக்தி துணையால் பெறலாம். அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை மூன்றையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அவசியமான செய்திகளை மட்டும் மிக ஆழமாக, மிக மிக ஆழமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தன்மார்க்கத்துல இப்படி ஒரு ஆற்றல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு இதுவரை யாரும் சொல்லாத செய்தியை நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அளவற்ற ஆற்றல் நிறைந்த சொற்பொழிவு இது, அளவற்ற கருணை நிறைந்த ஆற்றல் இந்த சொற்பொழிவில் நிறைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிருஷ்டியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சொற்பொழிவில் நிறைந்திருக்கிறது. ஆணவம், மாயை, கண்மம் மூன்றையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சொற்பொழிவில் நிறைந்திருக்கிறது. இதை போன்ற ஒரு சொற்பொழிவு திருவுருளால் மட்டுமே தோன்றும். இன்று சொல்லிய செய்தியில் சலனம் இல்லை, சஞ்சலம் இல்லை, பொய் இல்லை, தேவையற்ற கற்பனைகள் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. ஐயா மீண்டும் ஒரு அருமையான சொற்பொழிவு, புதிய செய்திகள், மிக்க நன்றி ஐயா. அடுத்தது நம்ம இந்த கேள்வி நேரத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பாக அமைய வாசிச்சேன். வள்ளலார் யுனிவர்சன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானால் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாருமல்லாது வள்ளலார் யுனிவர்சல் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். ஐயா வணக்கம். நானே இந்த கேள்விகளை முழு கேட்கிறேங்க ஐயா. ஐயா இன்னைக்கு அருமையா சொல்லியிருந்தீங்க, நம்ம காலையில இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற இந்த காலை நேரத்துல எந்திரிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இது வந்து நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதுல ஒரு என்ன, அந்த நேரத்துலதான் வந்து அமுத காற்று வீசும், மற்ற நேரங்கள்ல வீசாது அப்படின்னு சொல்லி
சொல்லி
விஷக்காற்று வீசும். இப்போ அந்த அதாவது இறைவன் வந்து மிகப்பெரிய கருணையாளன், கருணையை அப்படி இருக்கும்போது அந்த அந்த இறைவன் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து 24 மணி நேரமும் அமுத காற்றை கொடுக்காம 2 மணி நேரம் மட்டும் கொடுத்து மித்த மீதி 22 மணி நேரமும் விஷ காற்றை கொடுக்கணும், எதனால அந்த மாதிரி ஒரு?
அது வந்து இங்க நல்ல நல்ல கேள்வி. இது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மாண்டத்தில் இருக்கும் அந்த கிரகங்கள், அந்த பிளானட்ஸ், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அழிவற்று இருக்கின்றன அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அதுல வந்து இந்த பூமியில இருக்கிறதுங்களுக்கு மட்டும்தான் இந்த கணக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்பேஸ் தான் உடனே அந்த அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அழிவற்று விளங்குகின்றன. இதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துலதான் வந்து முன்பு செய்த வினைப்பயனுக்கு ஏற்றவாறு இந்த உடம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த உடம்புகள் முன்பு செய்த வினைக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு வினை மூட்டை அல்லது வினையால் பெற்ற தேகம்னு பேரு. இப்படி வினையால் பெற்ற தேகத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, 2 மணி நேரம் மட்டும் அமுத காற்றை கொடுத்துட்டு சிந்திக்க வைக்கிறாங்க. வந்து மற்றது எல்லாமே ஒரு தண்டனைக்குரியதுதான் வச்சுங்களேன். அப்படி தண்டனைக்குரியதுனால 22 மணி நேரம் விஷ காற்றும், நல்லோர்களுக்காக 2 மணி நேரம் அமுத காற்றும் வீசப்படுகிறது. முன்பு செய்த வினைப்பயனினுடைய என்ன அது ஒரு சுமைதான் வந்து இப்படி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பூமியில நடந்துட்டு இருக்கியா. அதனாலதான் இந்த இந்த உயிர்கள் வந்து 120 வருஷத்துல வந்து அதிகபட்சமா 120 வருஷம் வாழ்ந்து செத்து போகுது. இந்த இந்த அமுத காற்று முழுசா இருந்துச்சுன்னா இந்த உயிருக்கு அழிவே கிடையாதுன்னு சாமி சொல்றாங்க. இந்த உயிருக்கு அழிவே கிடையாது, இந்த உடம்புக்கும் அழிவே கிடையாதுன்னு சொல்றாங்க சாமி. அதுக்குதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆகையினால இவ்வாறு இந்த நிலை இருக்கிறது காரணம் அருட்சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அருட்சக்தியினுடைய இச்சை ஞானம் கிரியை, அதனுடைய அறிவு விருப்ப செயல்களே காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன ஒரு எளிமையா சொல்லணும்னா, பாவப்பட்ட ஜென்மங்களாக இந்த உயிரினங்கள் இருக்கிறது, அதனால அந்த புத்தியும் நல்லா வேலை செய்யறது இல்ல, கீழான நிலைக்கே செல்லுது. அதனால வந்து நல்லவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக 2 மணி நேரம் மட்டும் அமுத காற்று வீசுது, மீறி இந்த பாவிகளுக்கு ஏற்றவாரியும் அந்த பிரபஞ்சம் எல்லாம் பாவத்தன்மையா மீண்டும் மீண்டும் பிறக்கணுங்கிறதுக்காகவும் மாயையினுடைய சிருஷ்டி அதிகப்படுவதற்காக. ஒரு இப்ப உதாரணமா வந்து மாயை நேரத்துல வந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து சாந்தி முகூர்த்தத்துல ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த விளைவும் எப்படி இருக்கும்னு கேட்டா மாயா சிருஷ்டியா தான் இருக்கும்னு சாமி சொல்றாங்க. ஆக இந்த மாயா சிருஷ்டிக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுக்கிற வகையில இறைவன் என்ன பண்ணிட்டான், 22 மணி நேரம் மாயா சிருஷ்டிக்குன்னு ஒதுக்கி 2 மணி நேரம் அருள் சிருஷ்டிக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கான். இந்த இப்படியாவது 2 மணி நேரம் கொடுத்தானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீங்களும் நானும் அந்த அந்த 2 மணி நேரத்தையாச்சும் நமக்கு சாதகமா திருப்பி கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி, இன்றைக்குள்ள கல்வியவே நாம பேசுறதுக்கு எல்லாம் அல்ல இறைவன் தீர்மானிச்சிருக்கான். அந்த வகையில சந்தோஷப்பட்டுக்கிட்டு 2 மணி நேரமாச்சு நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இதை ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன்.
அருமை, அருமையான பதில் ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையான பதில், ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அப்புறம் இப்போ சரி, இப்போ நம்ம வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடறோம். இந்த இந்த காற்று அப்படின்னு சொல்லும் போது இது எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா? அதாவது எப்படிங்க இது காத்தா எடுத்துக்கிறதா அல்லது இது என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது? ஏன்னா இந்த அந்த ஒரு 2 மணி நேரத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம விழிச்சிருக்கோம், மற்றும் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அல்லது விழிச்சிருக்கோம் போது இந்த காற்று சுவாசிக்கிறதா இருந்ததா அல்லது எப்படி இதை இதை எப்படி நம்ம
அந்த நல்ல கேள்வி. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. எப்படின்னா ஆறு ஆதாரங்களை பற்றியும் காற்று இயங்கும். ஆமாதாங்களே? ஹலோ
சொல்லுங்க.
ஆறு ஆதாரங்கள்ல வந்து காற்று வந்து பற்றி இயங்குது. இந்த ஆறு ஆதாரங்கள்ல வந்து மூலாதாரத்துக்கு 600 சுவாசம், வந்து நகாரஸ்தானத்துக்கு சுவாதிஸ்தானத்துக்கு 6000 சுவாசம், மணிப்பூரகத்துக்கு வந்து 6000 சுவாசம், அநாகதத்துக்கு 6000 சுவாசம், மகேஸ்வரனுக்கு 1000 சுவாசம், வந்து சதாசிவனுக்கு 1000 சுவாசம், பிரம்மரந்திரத்துக்கு 1000 சுவாசம், மொத்தம் 21600 சுவாசம் அந்தந்த மையத்தை பற்றி இயங்குகிறது. ஆறு ஆதாரங்களின் மையத்தை பற்றி இயங்குவது 21600 சுவாசம்யா. அதுல இந்த கழுத்துல பற்றி இயங்கக்கூடிய 1000 சுவாசம், புருவ மத்தியில பற்றி இயங்கக்கூடிய 1000 சுவாசம், உச்சியில பற்றி இயங்கக்கூடிய 1000 சுவாசம், இந்த 3000 சுவாசமும் அமுத காற்று வீசுகின்ற நேரம். அந்த நேரம் தான் காலையில அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3:48 மணிக்கு ஆரம்பிக்கும். சூரிய உதயம் 6 மணின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சூரிய உதயம் 6 மணின்னு வச்சிருக்கிற அந்த கால்குலேஷன் பிரகாரம் 3:48 அமுத காற்று வீச தொடங்கும். அந்த நேரம் தொடங்கி 3000 சுவாசம் அமுத காற்று வீசுது. அந்த நேரத்துல யார் ஒருவர் நல்ல புத்தியோட இருக்கிறாங்க, சிவசிந்தனையில இருக்கிறாங்க, திருவருள்ள பெறணும்னு உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏனோ தானோன்னு இல்லாம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினைக்கக்கூடிய நல்ல தவநெறியில் செல்பவர்களுக்கு இறைவன் தன்னுடைய அருட்சக்தியின் மூலமாக அருளை அள்ளி கொடுக்கிறான். ஓகேங்கய்யா?
சரிங்கய்யா. ஸோ இப்போ அதனால இது தூங்குறவங்களுக்கோ அல்லது இந்த விழிப்பு நிலையிலையும் வந்து இறை சிந்தனை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் அது வந்து சேராது அப்படின்னு சொல்றீங்களா?
இல்லை, இது அதை விட நல்ல கேள்வி. இறை சிந்தனையில இல்லைன்னாலும் அவர்கள் விழித்திருக்காங்கல்ல, அந்த நேரத்துல அமுத காற்று அவங்க உடம்புல புகுந்து கொள்ளுகிறது, புகுந்து நிறைகிறது. அந்த உடம்புலையும் நாடி நரம்புகள்லையும் அணுக்கள்லையும் அந்த அமுத காற்று ஓடி நிரம்புகிறது என்பது உண்மைதான். தூங்கும் போதுதான் நிறையறது இல்லை. ஆகையினால நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, அவங்களுக்கும் பயன் உண்டாகிறது ஓரளவுக்கு. ஆனா இறை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு இந்திரிய அடக்கம், ஈஸ்வர பக்தி, அறிவின் பிரகாசம் போன்ற உன்னத செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. புரியுதுங்களா ஐயா?
ஐயா புரியுதுங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றிங்க.
சரிங்க.
கோபி நமோ.
இது இந்த இந்த செய்தி முழுக்கவுமே இப்ப நம்ம தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இந்த இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையான சொற்பொழிவு இதுவரை எங்கும் இருந்ததில்லை. இப்படி ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அமுத காற்றை பயன்படுத்த முடியுமா? அருட்சக்தியை பயன்படுத்த முடியுமா? இந்த உடம்புல புதிய ஒரு ஆண் கருவை உற்பத்தி பண்ண முடியுமா? அந்த ஆண் கருவை கொண்டு வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குரிய பிறவியை உண்டாக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். சாதாரணமான சப்ஜெக்ட் இல்ல, ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சப்ஜெக்ட். சொல்லுங்கய்யா.
கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷங்க. என்னுடைய கேள்விகள் மற்ற அன்பர்கள் வந்து கேள்வி கேட்கறதுனா கேளுங்க. ஐயா ஒரு விண்ணப்பம்
பண்ணிக்கலாம்.
ஐயா இப்ப நீங்க கேள்வி கேட்கறவங்க மட்டும் அந்த கேளுங்க ஐயா, மற்றவங்க உங்க போனை மியூட்ல வச்சுக்கோங்க. நாங்க எல்லாருக்கும் ஓபன் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க சத்தம் வந்து எங்களுக்கு கேட்கும். அதனால நீங்க எல்லாரும் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கேள்வி கேட்கும் போது அன்மியூட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆமா, நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்து யார் கேளுங்க?
ஐயா வணக்கம். ராஜேஷ் பேசுறீங்க ஐயா. வணக்கம் ஐயா.
சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.
ரொம்ப நல்லா இருந்துச்சு.
திருவருள்யாது
எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்க ஐயா. ஒண்ணு இந்த ஆணவ மாய கண்மம்
எட்டி வச்சு பேசுங்க ஐயா. ஆணவ மாய கண்மம்னு இருக்கு, மும்மல குற்றம் இருக்கு. ஆமாங்க ஐயா.
ஆமாங்க. அது உரைநடையில ஐயா சொல்லும் போது இந்த பக்குவம் மூன்று அபக்குவம் மூன்று இந்த பிரிச்சு சொல்றாரு இல்லைங்களா, பதினெட்டாம் விரிவுன்னு சொல்றாரு.
ஆமாங்க.
அதுல வந்து ஆமாங்க ஐயா. இப்ப அந்த விஞ்ஞான கலர் வந்து
சொல்லுங்க.
அந்த விஞ்ஞான கலர் வந்து பக்குவ ஆணவம் பக்குவ மாயின்னு சொல்றாரு, இதனால தனித்தனி இருக்கிறான்னு சொல்றாரு. ஜீவர்கள் வந்து சாதாரண ஜீவர்கள் வந்து பக்குவமாய் அப்பக்குவ கண்மம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வந்து இவர் அவர் வந்து பிரளய கலர் பத்தி சொல்லல ஆக்சுவலா. பக்குவ ஆணவம் பக்குவ மாயை வந்து விஞ்ஞான கலர்னா பிரளய கலர் வந்து என்னவா இருக்காங்க?
ஆமாங்கய்யா. பக்குவ மாயை பக்குவ கண்மம்.
ஓ, பக்குவ மாயை பக்குவ கண்மம். சுர நரக பைசாசங்கள் வந்து அபக்குவ மாயை அபக்குவ கண்மம் அபக்குவ ஆணவம்.
அபக்குவ மாயை அபக்குவம். அவர் நரகர்கள், நரகர்கள் அவங்க எல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க, கொலை செய்வாங்க, வந்து நரகமே உண்டாக்குவாங்க அவங்க எல்லாம்.
நம்ம ரெண்டு பேரையும் சொல்றாரு இல்லைங்களா, சுர நரக பைசாசங்கள்ன்றாரு. சுரர்னா அசுரருக்கு ஆப்போசிட் தான் இல்லைங்களா, அதாவது அவங்களும் தேவர்கள் மாதிரி சொல்லலாம். அதனாலதான் எனக்கு அந்த சரியா புரியல. அது வந்து அந்த ஏன் பிரளய கலர் வந்து என்ன எக்ஸாக்டா இங்க பக்குவ ஆணவம் பக்குவ மனிதன கலர்னா பிரளய கலர் என்னவா இருக்கு? தேங்க்யூ
ஐயா. வந்து இந்த அப்பக்குவமாய அப்பக்குவ கண்மம்ங்கிறது சுரர் நரகர்னா மனிதர்களை போலவே இருப்பார்கள் கைவர்கள் இல்லைங்களா. மனிதர் போலவே இருப்பார் கைவர். யாரு? திருவள்ளுவர் சொல்லுவாரு. அவங்க அவன் வந்து அவன் இந்த மாதிரி வேலையை பண்ணுவானான்னு சொல்ல முடியாது. நம்மளோடவே கூடவே வந்து ட்ரெயின்ல கொண்டு வச்சு போயிருவான் யாவன். பாக்குறதுக்கு அப்படியே பக்குவ மாதிரியே இருப்பான் யாவன். அவன் வந்து அவன மாதிரி ஒரு பாவியை என்னன்னு பார்க்க முடியும். வந்து எத்தனை எத்தனை குண்டுகள் வைக்கப்படுகிறது, இதெல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அப்பக்குவ மாயையும் அப்பக்குவ கண்மமும் உடையவர்களால் வைக்கப்படுகிறது. இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பக்குவ மாயை அப்பக்குவ கண்மம் தான் ஜீவர்கள்னு போட்டோம். பக்குவ மாயையும் பக்குவ கண்மமும் உடையவர்கள், பக்குவ செயல்பாடு உடையவர்கள் பிரளயாகலர்களாக இருக்கிறார்கள். அது வரி விட்டு போச்சு அதுல.
ஓ,
அந்த பிரிண்டிங்
மாயையும் பக்குவ கண்மம்.
ஆமா, கண்மமே வந்து பக்குவமான கண்மம். செயல்பாடு இருக்கு, அந்த செயல்பாடு கூட வந்து பண்புடைய செயல்பாடு. புரியுதுல்ல?
புரியுது. நீங்க சொல்றது இது கூட மேட்ச் ஆகுது. எனக்கு என்ன புரியுதுன்னா இன்னொரு இடத்துல இந்த மூவகை ஆன்மா இருக்கிறதுல வந்து சொல்றாரு.
மைக் கொஞ்சம் விலக்கி வச்சு பேசுங்கய்யா. சொல்லுங்க.
மூவகை ஆன்மா இருக்கும் அந்த இதுல வந்து சொல்லியிருப்பாரு. ஆணவம் மட்டும் தெரிஞ்சிருக்கிறது வந்து விஞ்ஞான கலரு, ஆணவம் மாயை சேர்ந்து இருக்கிறது வந்து பிரளய கலர்ன்றாரு. அதனால இதுல வந்து மூணு இதுலமே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா
அதாவது பக்குவ ஒரு மனிதனுக்கு வந்து பக்குவத்தில் பக்குவம் பக்குவத்தில் வந்து அப்பக்குவம் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க அதுல வந்து இல்ல பக்குவ ஆணவம் ஆணவம் இருக்குது. பக்குவ ஆணவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஐயா, வந்து பக்குவ ஆணவத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு இல்ல ஐயா. இந்த பக்குவ ஆணவம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பக்குவ ஆணவம்ங்கிறது இப்ப நம்ம நம்ம வந்து ஜீவகாருண்யம் செய்யறோம். இன்னைக்கு நான் 300 பேருக்கு சாப்பாடு போட்டேன், நான் 400 பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் பக்குவ ஆணவம் தான். அதெல்லாம் யாருக்கும் எந்த விதமான தீமையும் செய்யாம நன்மை செய்கின்ற பொழுது நான் செய்தேன் என்று சொல்லுகின்றது கூட பக்குவ ஆணவம் தான். அதையும் கடந்து போய் எல்லாமே செய்வது பூரா யாவும் சிவன் செயல் என்று எண்ணுகின்ற பொழுது பக்குவ ஆணவம் கரைஞ்சு போயிடும். அந்த உடம்புல இருக்கக்கூடியது பக்குவ மாயை ஆயிரும். அந்த உடம்பே வந்து என்ன பண்ணுது, மாயையினுடைய குற்றங்கள்ல போய் மாட்டிக்காம திருவருளோடு பொருந்தி இருக்கிறதுனால மாயா காரிய மாயா சேஷ்டைகளை செய்யறதுக்கு வந்து இந்த உடம்பு விரும்பாது. இப்போ பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், தாகத்தை கண்ட்ரோல் பண்ணும், திருவருளோடு பொருந்தி இருக்கும், பசியாத அமுதேன்னு சொல்லிட்டு இறைவனையே சிந்தித்து கொண்டு இருக்கும், தானாக சென்று ஒரு சுவை தேடாது, தானாக சென்று உணவு தேடாது, அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பக்குவ மாயை உடைய உடையவனாக இருக்கிறான். அவன்கிட்ட வந்து ஆணவம் வெளிப்படுவதே இல்லை. அப்படிப்பட்டவன் அவன் வந்து என்ன பண்றான், அவன்கிட்ட கண்மமும் குறைஞ்சு போயிருது, மாயையும் குறைஞ்சு போயிருது, அவன் வந்து இருக்கக்கூடியது ஆணவம் பக்குவம் ஆணவமா இருக்கு. அவனுக்கு கிடைக்கிறது தான் விஞ்ஞான கலர். அவன் தான் என்ன பண்றான், வினைய முழுசும் அறுத்து மீண்டும் மீண்டும் பிறவா நெறிக்கு உள்ள நிலைக்கு அவன் போறான். அவனுக்கு இருக்கிறது தான் பக்குவானவன். ஐயா
சரிங்க சரிங்க புரியுதுங்க. அப்படின்னா அவங்களுக்கும் பிரளய கலருக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்றதாங்க.
ஆமா பிரளய கலர் கலருக்கு வந்து பக்குவ கன்ஃபார்மும் இருக்குது, பக்குவ ஆணவமும் இருக்குது. ஆனா விஞ்ஞான கலருக்கு பக்குவ கன்ஃபார்மும் இல்ல, பக்குவ மாயையும் இல்ல, பக்குவ ஆணவம் மட்டும்தான் இருக்குது. பக்குவ ஆணவம் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சமயங்களில் தன்னுடைய குருநிலையை அல்லது அருள்நிலையை வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிவிடும். அதையும் கடந்து போகணும். முட்டாளை போல வந்து ஒன்றுமே தெரியாத முட்டாளை, யாவும் அறிந்தும் அறியார் போன்று எப்பொழுதும் சாவும் பிறப்பும் தவிர்ந்தோரும்னு வள்ளல் பெருமான் சொல்வாரு நெஞ்சர் உருத்தல்ல. யாவும் அறிந்தும் அறியார் போன்று இருப்பார்கள் அவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு தான் இந்த பக்குவ ஆணவம். அதையும் கடந்து போனாங்கன்னா அவங்க அடையக்கூடிய நிலை அருள் ஜோதி நிலை.
அப்ப பக்குவானவங்க இருக்கவங்க சாப்பாடு கூட அதாவது அவங்க இசையில எதுவும் பண்றது இல்ல, சாப்பிடுறது இது பண்றது அதெல்லாம் கூட
மாட்டாங்க, சுவையும் தேடி போட மாட்டாங்க, உணவும் தேடி போக மாட்டாங்க. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டு என்பார் மட்டினத்தார்.
அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம பிரளய கலரா கடவுள் வந்து அவங்க வந்து சில தொழில்கள் செய்யறதுனால அவங்க கண்மமும் அவங்க கூடி இருக்குது. பக்குவமாயே இருந்தாலும்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
சரிங்க அப்புறம்
நன்றிங்க நன்றிங்க. இன்னும் யாரேனும் கேள்வி கேட்கலாம் கேட்கலாங்க.
ஹலோ
ஹலோ வணக்கம்யா கேளுங்கய்யா. ஹலோ யார் லைன்ல இருக்கீங்க? கார்த்திகேயன் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா?
இல்லைங்க எல்லாமே நல்லா தெளிவா புரிஞ்சுதுங்க. ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. கணேஷ் சொல்லுங்க கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும்
நாங்க அதுக்கெல்லாம் வந்து கடைபிடிக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுடைய எல்லாம் ஆசீர்வாதம் வேணுங்க.
இறைவா இறைவா நான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு, அருட்சக்தி கொடுக்கணும். அருட்சக்தியை வந்து பிடிக்கணும். நம்ம பரிமாறிக்கொள்றோம் அவ்வளவுதான். ஒத்த அறிவுடையவர்கள் நண்பர்கள், நாமெல்லாம் நண்பர்கள் தான், ஒத்த அறிவுடையவர்கள் தான். இருந்தாலும் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்ன வணங்கி நாம என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட ஒரு அருள் சக்தியை நான் என் அறிவுக்குள்ளும் உடம்புக்குள்ளும் நான் நிறைவு செய்வேன் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணா கூட அதுவும் சிறப்பு தான்.
கண்டிப்பா
முயற்சி எடுக்கணும்னுடைய வெற்றி தான் இந்த மிஷன் செஞ்சிருக்க இந்த கல்வியினுடைய வெற்றி தான்.
மற்ற அன்பர்களுக்கு வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குதா, இல்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பகுதிக்கு போலாமா?
ஐயா என் பேர் லாவண்யா, சென்னையில இருந்து பேசுறேன்.
வணக்கம், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா?
ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு ஃபுல்லா கேட்டீங்களாமா?
நான் கேட்டேங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது.
புரிஞ்சது அம்மா, ரொம்ப சந்தோஷம்.
புரிஞ்சுதுங்கய்யா. என்னங்கயா காரணம்? ஆண் கருவா இருக்கிறதுனாலயும் பெண்ணா இருக்கிறதுனாலயும் ஆண் மலாபத்தை பொறுத்தவரை என்னங்கயா வித்தியாசம்?
வந்துமா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல வந்து ஆணுக்கு இருக்கக்கூடிய கருவுல மூன்று இருக்கு. அதுல வந்து அதுலதான் ஆன்ம அறிவு சம்பந்தப்பட்டதா இருக்கு. புரியுதுங்களா? ஆணினுள் ஆணினுள் மூன்றும் பெண்ணினுள் நான்கும் அன்னுரை வகுத்து அருள் பெரும் ஜோதி அப்படின்னு நீங்க ஒரு வரி படிச்சிருப்பீங்க.
ஆமாங்க.
அதுல ஆண் கருவுல வந்து மூணு விஷயம் இருக்கு. ஆகாயத்தினுடைய கூறு, ஆன்ம அறிவின் கூறு, பிரகிருதியின் கூறு அப்படின்னு மூணு இருக்கு. இந்த பிரகிருதினா இந்த உடம்பு தோன்றுவதற்குரிய மாயையினுடைய விதைன்னு பேருங்க. பிரகிருதினா மாயையின் விதைன்னு பேரு. இந்த ஆன்ம அறிவு என்று சொல்லக்கூடியதும் ஆகாயம் என்று சொல்லக்கூடியதும் ஆணுடைய விந்துல தான் இருக்கு. பெண்ணுடைய கருமுட்டையில நாலு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று, நெருப்பு, நீர், பூமி. இந்த நான்கின் தன்மை தான் மண், நீர், நெருப்பு, காற்று. இந்த நான்கின் தன்மை பெண் முட்டையில் இருக்கிறது. அந்த தாய் தான் அவ்வளவு பெரிய உடம்ப கொடுக்கறா. அந்த உடம்ப ஒரு தாய் கொடுக்கறா. அந்த தாய் கொடுக்கக்கூடிய உடம்பு ரெண்டு விதமான தோற்றத்துடன் வெளிப்படுகிறது. ஒன்று ஆணின் தோற்றம், இன்னொன்று பெண்ணின் தோற்றம். இரண்டுமே தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகின்ற காரணத்தால் அதற்கு பெண் என்றே பெயர். ஆண் தோற்றம் இருந்தாலும் பெண் தான், பெண் தோற்றம் இருந்தாலும் பெண் தான். ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லை. இருந்தாலும் நீங்க நீங்க ஒரு தாய் கேக்குறீங்க, நான் ஒன்னு சொல்றேன். உடம்புல நாலு சக்தி வந்து பெண்ணுக்கு உண்டுன்னு சொன்ன, மண், நீர், நெருப்பு, வந்து காற்றுன்னு
சொன்னா,
இந்த நெருப்பு, இந்த பூமி, இந்த மண்ணின் தன்மையுள்ள இந்த தாயினுடைய கருவுல ஆகாயத்தின் கூறு உண்டு. இறைவன் நினைத்தால் அந்த ஆகாயத்தின் கூறில் ஒரு கருவை புகுத்தி விட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு தாய் விரும்புனா இறைவனிடத்திலிருந்து நேராக கருவை பெற முடியும். இத நான் முன்னாடி பேசல. ஆனா ஒரு தாய்க்கு இத்தகைய ஆற்றல் உண்டு. குந்தி தேவி கர்ணனை அவ்வண்ணமே பெற்றெடுத்தாள். அதை போல ஒரு வள்ளல் பெருமானையோ அல்லது ஒரு பெரிய ஞானியையோ ஒரு தாய் விரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து மிராக்கிள் அப்படின்னு நீங்க வச்சுங்க. இது மிராக்கிள்னு வச்சுங்க. இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு தாயிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வள்ளல் பெருமானுடைய தாயார் தன்னுடைய கணவனிடத்தில் சேராமலேயே வள்ளல் பெருமானை பெற்றெடுத்தார்கள். புரியுதுங்களா?
புரியுதுங்கய்யா.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்மை ஒரு தாயினுடைய கருமுட்டையில் இருக்கக்கூடிய மண்ணுக்குள் வெளிப்படுகிறது. வெளிப்படும், அது திருவருளால் நடைபெறும். திருவருள் ஆற்றல் அத்தகைய உயர்ந்த பணியையும் செய்யும் என்று நீங்கள் வந்து கருதி கொள்ளணும். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், நூல்ல இருக்கக்கூடிய கருத்தை மட்டுமே பேசிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எப்படி சொல்றேன், இது வந்து ஆணிடத்தில் மூன்றும் பெண்ணிடத்தில் நான்கும்னு நான் சொல்லிட்டு போறேன். ஆனா அருள் சக்தி விரும்பினால் இந்த உண்மையும் கடந்து போகும். வள்ளல் பெருமானும் சொன்ன கருத்தே கூட அதை தாண்டி ஒண்ணு வந்து ஒரு தோன்றிடுமா. ஏன்னா தேகாதி எல்லாம் செய்யப்பணித்த தெய்வம் வர வள்ளல் பெருமான். தேகத்தையே செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் ஒரு தாய் இடத்துல இருக்குங்க. ஒரு பெண்ணிடத்துல வந்து கருமுட்டையில வந்து அது மண், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கு பூதங்கள் ஒன்று பெற்று ஒரு ஒரு முட்டையாக வெளிப்படும். அதெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த தாயினுடைய மண்தன்மையிலிருந்து ஆகாயம் வெளிப்படும்னு ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கு அதுலயும் பதில் உண்டு. ஆனால் நான் ஏன் இதை நான் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஆண் பெண் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது இயற்கை, தானாக ஒரு பெண் பெற்றுக்கொள்வது இயற்கைக்கு சற்று மாறுபட்டதாக இருக்கும்,
உண்மைதானே?
அந்த ஒரு வகையில நான் என்ன பண்ணிட்டேன், அதை நான் சொல்லல. ஆனால் பெண்ணுக்கு அத்தகைய வாய்ப்பு உண்டு, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய உதவியும் இல்லாமல் தாய் கருவுற்று குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும், யாருடைய உதவியும் இல்லாம. அத்தகைய ஆற்றல் கொடுக்கப்பட்டுகிறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதை நான் சொல்லல. அது வந்து அருளால் நடைபெறக்கூடியது என்பதனாலையும் இப்ப இந்த இந்த கல்வி வந்து நம்மளுடைய அன்பர்களுக்கு வந்து ஓரளவுக்கு போதும்னு நான் கருதுனதுனாலையும் அதை நான் சொல்லல. இருந்தாலும் நீங்க ஒரு தாய் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன்.
நன்றிங்கய்யா.
நன்றிங்கம்மா.
கோபி பேசுறாங்கய்யா. நீங்க இந்த அணுபக்ஷம், பரமாணு பக்ஷம், சந்து பக்ஷம் அதெல்லாம் வந்து நீங்க அந்த ஸ்ரீட்டி நாயன்ற தலைப்புல பேசியிருக்கீங்க. ஜூலை வந்து அதை பத்தி நீங்க விளக்கிருக்கீங்க. ஸோ லாவண்யம்மா, நீங்க வந்து கேட்காத இருந்தா டீடைல்ஸ் உங்களுக்கு அதுல கூட நீங்க கேட்டுக்கலாங்கம்மா. அதாவது டிஃபரெண்ட்
கேட்டுக்கங்கய்யா. ரொம்ப நன்றி, நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு. ஆனா அதையும் அதுதான் முதல் ஸ்பீக் ஐயாவோடது நான் கேட்டு.
அப்படிங்களா, சரி சரி சரிங்கம்மா.
ஐயா பிரசன்னா பேசுறேன். நான் திரும்ப எனக்கு நம்ம லாவண்யம்மா கேட்டதுலயே அதுல ஒரு துணை கேள்வி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கேள்வி நான் வேற மாதிரி கேக்குறேன்.
நல்லா கேட்கலாம் ஐயா, கேளுங்க.
சரிங்கய்யா. ஐயா, நீங்க சொன்ன அந்த ஒரு அற்புதமான விளக்கத்துக்கு வந்து நான் இன்னொரு ரெண்டு ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் கேக்குறேங்கய்யா. நம்ம லாவண்யம்
கேளுங்க.
நான்
கேக்குறேன் கேட்டதுக்காக.
ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கிறனால காலையில எழுந்து அந்த அந்த பிரம்ம முகத்துக்கு இந்த இறை சிந்தன வழியா இருக்கிறனால ஒரு நல்ல குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நாங்க நிறைய பேர் அந்த வயது கடந்து வந்திருக்கோம். இப்ப இனிமேல லெவல்ல இருக்கும்போது இப்ப எங்களுக்கு வந்து என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ் வரும்? ரெண்டாவது வந்து பெண்களை பொறுத்தவரை இப்ப வந்து ஆண்களை எடுத்துதான் அந்த ஆன்ம சக்தியினுடைய இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப பெண்களுக்கு இதனால என்ன பயன் இருக்கு? இது ரெண்டுக்கும் சொன்னீங்கன்னா விளக்கம்.
அதுதான் இப்ப நான் கடைசியா இந்த லாவண்யங்கிறவங்க கேட்ட போது, இந்த மண் நீர் நெருப்பு காற்று நான்கு சேர்ந்து ஒரு முட்டையா வடிவெடுக்கும், அந்த அந்த மண்ணின் தன்மையுடைய அந்த கருவுல வந்து எல்லாம் வல்ல ஆகாயமும் வெளிப்படுகிறது, இறைவனுடைய ஆகாயம் வெளிப்படுதுன்னு நான் சொன்னேன். ஐயா நீங்க புரிந்து கொள்ளணும் அதுல.
அது
மண் அந்த சொல்லுங்க.
சொன்னீங்க அதாவது ஒரு மிராக்கல் அப்படிங்கிற ஒரு லெவல்ல சொன்னீங்க. அது வந்து நம்மளுடைய புராணங்களையோ இதிகாசங்களையோ இல்ல வள்ளல் பெருமானுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு கிரியேஷன் நடந்திருக்குது. அப்படி இல்லாம
ஜென்ரலா பார்க்கும்போது நான் சொல்றது தான், ஜென்ரலாவும் நான் சொல்லிட்டேன், வந்து ஒரு மிராக்கலாவும் நான் சொல்லிட்டேன்.
சரிங்க.
இப்ப வந்து இப்ப நாம நீங்க உங்களுக்கு எவ்வாறு இதை பயன்படுத்திக்கலாம் அல்லது மற்ற பெண்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல வந்து நம்ம ஆகாயத்தின் தன்மை நம்ம உடம்புல கூடுது, அருள் சக்தியினுடைய தன்மை நம்ம உடம்புல கூடுது, அருள் சக்தியினுடைய ஞானம் நம்ம உடம்புல பதிய வச்சுக்கிட்டே வரலாம். அது ஆணோ பெண்ணோ இந்த பேதமே இல்லைன்னு நான் வந்து நம்ம பேசுறோம். ஆன்ம அறிவு வந்து வந்து பெண்களுக்கு இருக்கு, ஆண்களுக்கு இருக்கு. அதுல வந்து நம்ம இப்ப ரெண்டாவது தடவை பார்த்தோம். இப்படி சதா சர்வகாலமும் அருள் சக்தி என்கின்ற ஒன்று உயிருக்கு உயிராக நின்று உள்ளே உறைவதை காண்பது, நல்லா புரிஞ்சுங்க, உயிருக்கு உயிராக அருள் சக்தி உள்ளே நின்று இயங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவளை ஒவ்வொரு வினாடியும் அகமுகமாக பார்த்து உண்மையே ஆயே என் உயிருக்கு உயிராக விளங்குகின்ற பொருளே, அருளே, அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என்று உன்னையும் அருட்பெருஞ்சோர் இறைவனையும் நான் உள்முகமாக வணங்குகின்றேன். உன்னுடைய திருவருள் என்னுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் நிறையட்டும், அருட்கண் இறக்கட்டும். உன்னுடைய அருள் இருந்தால் என்னுடைய அருட்கண் திறந்து கொள்ளும். அவ்வாறு திறந்து கொண்டால் ஞான ரகசியங்களை எல்லாம், ஞான வழித்துறைகளை எல்லாம், இறைவனுடைய அருள் ஆற்றலை எல்லாம் நான் பட்டப்பகல் போல அறிவேன். அருட்சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய பூரண ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த பூரண ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நான் உன்னை என் உள்ளத்தில் வைத்து சிந்திக்கின்றேன். ஒளிவில் ஒடுக்க பாயிர விதியில குறிப்பிடுறது மாதிரி நான் உள்ளூன்றி கருதுகின்றேன், உன்னோடு கலந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு உள்ளூன்றி 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 சிந்திக்க 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 கருத்தின் கண் கருதி வழிபாடு செய்ய 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 அளவற்ற ஞானம் தோன்றும். திருமந்தத்துல சொல்லுவாரு, பூசிக்க பூசிக்க போத்த குளிகையாம்பாரு. அப்படி அவ்வாறு நம்மளை பூசிக்க பூசிக்க இடைவிடாம சிந்தை செய்ய சிந்தை செய்ய நமக்கு வந்து ஏற்படுகின்ற அந்த லாபம் எண்ணற்ற லாபமாக இருக்கும். அந்த அந்த திருமந்தத்துலதான் அந்த பாட்டிற்கு பூசிக்க பூசிக்க போட்ட குளிகையாம், பூசிக்க பூசிக்க பொன்மலை ஆயிடும் அப்படின்னு வந்து திருமந்திரத்துல அந்த தவத்தை பத்தி பேசுவாரு திருமூலர் பெருமான். அது மாதிரி யாரெல்லாம் ஆணோ பெண்ணோ ஒரு ரெண்டு மணி நேரம் உன்னுடைய திருவருள் என் ஊனிலும் உயிர்ப்பிலும் என் உடம்புலையும் மூச்சு காத்துலயும் தங்கணும் அப்படின்னு வேண்டிட்டீங்கன்னா மூச்சு காத்து துரிய நிலை அடையும். துரிய நிலை அடையிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளேயே முழுசா தங்கிடும். மூச்சு காற்று உள்ளேயே முழுசா தங்கிருச்சுன்னா, நல்ல ஞாபகம் வச்சுங்க நான் சொல்றது, மூச்சு காற்று உள்ளேயே முழுசா தங்கிருச்சுன்னா அதுக்கு அருணோதயம்னு பேரு. நம்ம மூச்சு காற்று நம்மளுடைய பிராணன் உள்ளேயே முழுதுமா தங்கி உள்ளேயே முழுதுமா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அருணோதயம் தோன்றும். அருணோதயம் தோன்றும்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிராணன் முழுக்கவும் உள்ளேயே டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மூலாதாரத்திலிருந்து காரணாகினி பொங்கி மேல் நோக்கும். அவ்வாறு மேல் நோக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் அறிவுக்குள் விளங்கும். அது மட்டும் இல்லாம அழியும் இந்த உடம்ப அழியா நிலையில கொண்டு செலுத்துறதுக்குள்ள அறிவு தோன்றும். அவ்வாறு காரணாகினி கீழ இருந்து மேல போறத ஓங்கார வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த ஓங்கார நித்த வடிவு தன்மார்க்கிக்கு அனுபவமாகும். அப்படிப்பட்ட அருட்சக்திய காரணாகினியில கலந்து கொள்ளக்கூடிய அறிவும் செயலும் செயல் தூய்மையும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண் மகளுக்கும் தானா வாய்க்கும். மரணம் இல்லாத பெருவாழ்வை நோக்கி செல்ல முடியும். அந்த நேரத்துல ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லை. நன்றிங்கய்யா.
ரொம்ப நன்றிங்கய்யா. அருமையான வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா.
நன்றி.
நம்ம அன்பர்களுக்கு வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இருக்கா?
ஐயா, ஒரு சின்ன கேள்வி. இருந்தாலும் அது ரொம்ப பெருசா வேணா பின்னாடி பேசலாம். நீங்க சொன்னீங்க வள்ளல் பெருமான் வந்து உங்க தாயினால் மட்டுமே தானா உருவானார் சொன்னீங்க.
ஆனா வள்ளல் பெருமான் வந்து பெருவிண்ணப்பத்துல வந்து சுத்தில சுழன ரெண்டு இடத்துலயும் இருந்து ஒரு இடத்துல இருந்து சேனலா இன்னொரு சேனலுக்கு போய் அங்க டெவலப் ஆகிறது தான் தன்னுடைய அனுபவமா சொல்றாருங்க.
அது நமக்காக சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட முடிந்தது என்று கேட்டால் அதை கடந்து வந்த ஒரு பெரிய மகா ஞானி நமக்கு வந்து சொல்றாரு இல்லீங்களா. ஒரு பாதையே கரு பாதையே கடந்து வந்த மகா பெரிய ஞானி இப்படிதான் கரு உற்பத்தி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு சொல்லுகின்ற பொழுது வந்து வருவிக்க விட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு வந்து அந்த நேரத்துல வந்து அது அதுக்குதான் நீங்க சம்புபட்சம் விபுபட்சத்தை வந்து நம்ம சிந்திக்கிறோம். பார்த்த போதே கருணையோடு பார்த்த பொழுதே குழந்தை உண்டாகும்னு சொன்ன அப்ப சொல்லல இந்த தடவை இதெல்லாத்தையும். ஏன்னு
கேட்டீங்கன்னா
நான் அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னு
வச்சுங்களேன்.
ஒரு சுத்த ஞானி கருணையோடு ஒரு தாயை பார்த்த போது அவளுக்கு கரு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா வந்து அதுதான் வள்ளல் பெருமான். ஒரு சுத்த ஞானி அதை வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டியது இல்லை, அதை ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த டாஸ்க் நான் வந்து என்ன பண்ண அதுல இருந்து மறைச்சேன். ஏன்னா அன்பர்கள் வந்து இந்த கல்வியில வர 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 அவங்களுக்கும் வந்து சொந்த அறிவு விளங்கும், அவங்களுக்கு அந்த கல்வி புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க அவங்க படிக்கும் போது அப்படியே அடங்குவாங்க பாருங்க படிச்சுட்டு பார்த்துட்டு. அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அதை நான் சொல்லல. ஆனால் ஒரு அன்னமிட்டவுடன் வள்ளல் பெருமானுடைய தாயை ஒரு சுத்த ஞானி பார்க்கிறாரு. பார்த்த போதே ஒரு குழந்தை உதயமாகிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இத நல்லபடியா பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்லபடியா பார்க்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஏன் அதை வம்புன்னு வாய் மூடிட்டு இருந்தேன்
நானு. ஆனா அதே சமயத்துல இப்படி இதுவாகவும் பார்க்கலாம் நீங்க, அதாவது வள்ளல் பெருமான் வந்து ஒரு ஜீவர்கள் அருள்னால வந்து எந்த நிலைக்கு அடைய முடியும்ன்றத காட்டுறதுக்கும் வந்து அவர் சுத்திலத்து மூலமா அப்பா கிட்ட இருந்தும் அதுக்கப்புறம் அன்னை கிட்ட இருந்தும் ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்றாரு அந்த அதிசூக்கும கிரிகைகள்லாம் அந்த இந்த பரப்பல சக்தி சத்திரத்தை வந்து மாட்டாம மேனிபெஸ்ட் ஆகுறாரு. அதனால வந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்லைன்றத கிளியரா தெரியுது அந்த அந்த கேஸ்ல மட்டும்.
ஆமா
அப்ப
ஆமா உலகத்தில் பிறந்த தாய் தந்தை என்பானுடைய அப்படின்னு சொல்றாரு பாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தை என்பானுடைய சுக்கில சுரோனித திரள்னு சொல்லிவிட்டு இவருக்கு அப்படி இல்ல.
ஆனா இவருக்கு அப்பா கிட்ட இத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்றாருங்க அது அதனாலதான்
அது அதுதான் அது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சயின்ஸ். ஒரு ரெண்டு மாத காலம் தந்தையினிடத்துல கர்ப்பமா இருக்கிறாங்க, ஒரு குழந்தை தந்தை இடத்துல ரெண்டு மாச காலம் கர்ப்பமா இருக்குது, தாய் இடத்துல 10 மாச கால கர்ப்பம், மொத்தம் 12 மாச கர்ப்பத்துலதான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து சயின்ஸ். அதை வந்து வள்ளல் பெருமான் மெஞ்ஞானமா சொல்றாரு. இது வரைக்கும் மெஞ்ஞானம் 10 மாசம் குழந்தை 10 மாசம் குழந்தைன்னு சொன்னிச்சு. இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. வள்ளல் பெருமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் 12 மாசம் ஒரு மனிதனுடைய கர்ப்ப காலம் அப்படின்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து அப்படி ஒரு உயர்ந்த சிறப்பை பெற்ற மகா யோகி மகா ஞானி இந்த உலக மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மையை நமக்கு உரைக்கின்றார். அதுதானே உண்மை அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த வகையில பார்க்கும்போது வள்ளல் பெருமான் தந்தை இடத்திலிருந்து உருவாகவில்லை, சிவபெருமான் இடத்திலிருந்து உருவானார் அப்படின்னு நான் சொல்றேன்.
சரி புரியுது. அப்படி பார்த்தா சம்புல விபு இருக்கணும். ஓகே அந்த
ஆமாங்க ஆமாங்க சம்புபட்சம். ஆமா சம்புபட்சம் அந்த வகையில அது வந்து அவர் சொன்ன மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் வந்து அந்த கரு உற்பத்தி ஆகி திரண்டதுன்னு சொல்றாருல்ல அந்த கருத்துக்கு அது இயல்புடையதாக இருக்குன்னு நான்
கருதுறேங்க. புரியுதுங்க. நன்றிங்க.
நன்றிங்க. நன்றிங்க.
மற்ற அன்பர்களுக்கு வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இருக்கா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்போ வந்து நம்மளுடைய கோபி ஐயா அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள்.
வணக்கம் ஐயா. கோபி பேசுறேங்க ஐயா.
வணக்கம் ஐயா.
ரொம்ப ரொம்ப அருமையான உரைங்க, ரொம்ப எளிமையா ரொம்ப அருமையா இருந்தது.
வள்ளலார் வந்து எவ்வித தந்திரத்திலாவது நம்மவராக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. நீங்க இப்ப கையாண்ட யுக்தி வந்து பயமுறுத்தலா ஞானாரக சீமான்ற ஒரு டவுட்லயே இருக்கேன். இந்த ஆன்மாகாசம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஆன்மாகாசத்துல வந்து அந்த இடத்துக்கு போனா நம்ம வந்து நம்மளுடைய முடிவு எதுவும் பண்ண முடியாது. நம்ம இப்ப பண்ற அந்த காரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்றோமோ அதை வச்சுதான் நமக்கு அந்த ஆன்மாகாசத்துல வந்து இது நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும் அப்படின்ற அந்த அந்த ஞான ரகசியம் வந்து ரொம்ப எளிமையா விளக்குனீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தேன்.
ரொம்ப தந்துரு. நன்றி நன்றி.
அப்புறம் வந்து அருட்சக்தியின் துணையால் நல்ல சிருஷ்டி உருவாக்க முடியும்ன்ற விளக்கத்தையும் ரொம்ப நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க. அப்புறம் வந்து ஒரு கேள்வி, ரெண்டு மணி நேரத்துல வந்து ரெண்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வந்து அமுத காத்து கொடுக்கணும்ன்றதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பதில்ங்கயா அது. நான் வந்து அதாவது கண்ட்ரடிக்ஷன் இல்லாம தெளிவா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் அதே மாதிரி ஆணிடம் மூன்றும் பெண்ணிடம் நான்கும்ன்ற விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான ரொம்ப எளிமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி. பக்ஷபேதம் மும்மலா பேதம் சிருஷ்டி என்ற தலைப்பில் இந்த அருமையான சொற்பொழிவுகளை வழங்கிய தஞ்சாவூர் அரிட்பெரும் ஜோதி ட்ரஸ்ட் டைரக்டர் பா தம்பையா ஐயா அவர்களுக்கு, வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும், இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வழை அடைந்து நெத்திகராக வாழ குருவரளையும் திருவரளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்க. வணக்கம்.
அடுத்தது நம்ம விண்ணப்பம் கோபியா, நீங்களே விண்ணப்பம் வாசிச்சு.
விண்ணப்பம் வாசிச்சவா? ஓகே. சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலிருந்து ஒரு பகுதி. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசையர் என்றும், எல்லாம் ஆணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும், குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கரணை கடவுளே, தேவதீரத திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கேற்ப தருளி எங்களை ரட்சித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் உள்ளிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனைய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் இக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் விரைந்து விளங்கச் செய்வித்திரளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா. அடுத்தது ஜோதி பாடல். அன்போம்மா நீங்க பாடுறீங்களா?
பாடுறேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வனஜோதி ஞானஜோதி, மகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி, எருஜோதி வீரஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி,
திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
நன்றி அன்போம்மா. வாளியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் அல்ல மணிமன்றம், வாளி நடம் வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன் வாளி சிவஞான வழி, வாளி என் ஆண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வயமும் வானமும் மற்றவும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் உங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள் தாத்தா, திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. ஐயா தம்பையா ஐயா அவர்களுக்கும் நன்றி.
நன்றி ஐயா. அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி, வணக்கம் ஐயா.